மார்க்கு எழுதிய சுவிசேஷம் மார்க்கு அதிகாரம் 1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் துவக்கம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி அது நடைபெற்றது. ஏசாயா எழுதினான்,
கேளுங்கள், நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வான். வனாந்தரத்தில் ஒரு மனிதன் கூவுகிறான், கர்த்தருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவரது பாதையை நேரானதாக்குங்கள்.
ஆகையால் யோவான் வந்தான். அவன் வனாந்தர பகுதியில் மக்களுக்கு ஞானஸ்நானம் வழங்கினான். அவன் மக்களிடம் மனம் மாறியதை காட்டும்படியான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி சொன்னான். அப்பொழுது அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றான்.
யூதேய நாட்டினரும் எருசலேமில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அவனிடம் வந்தனர். அவர்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டனர். யோர்தான் ஆற்றின் கரையில் யோவான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒட்டகமயிரால் ஆன ஆடையை யோவான் அணிந்திருந்தான். தனது இடுப்பில் தோல்வாரால் ஆன கச்சியை கட்டியிருந்தான். அவன் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் கொண்டு வந்தான்.
என்னை விட வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னால் வருகிறார். அவருக்கு முன்னால் நான் குனிந்து அவரது கால் செருப்புகளின் வாரை அழுக்கவும் தகுதி இல்லாதவன். நான் தண்ணீரால் ஞான ஸ்நானம் வழங்குகிறேன், அவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியால் ஞான ஸ்நானம் வழங்குவார்
என்று யோவான் அவர்களுக்கு உபதேசம் செய்தான். கலிலேயாவில் உள்ள நாசரேத் நகரத்திலிருந்து இயேசு அப்பொழுது அங்கே வந்தார். அவர் யோர்தான் ஆற்றில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் தண்ணீரிலிருந்து வெளியேறிய போது வானம் திறக்கப்பட்டதைக் கண்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவைப் போல அவரிடம் கீழே இறங்கினார்.
நீர் என்னுடைய குமாரன், நான் உம்மிடம் அன்பாயிருக்கிறேன், நான் உம்மிடம் மிகவும் பிரியமாயிருக்கிறேன்
என ஓர் அசரீரி வானத்திலிருந்து கேட்டது. பிறகு ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்தில் தனியே அனுப்பினார். அந்த வனாந்தரத்தில் இயேசு 40 நாட்கள் இருந்தார். காட்டு மிருகங்களோடு அவர் அங்கே இருந்தார். அவர் அங்கு இருந்தபோது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பிறகு தேவ தூதர்கள் வந்து அவருக்கு உதவி செய்தார்கள். இதற்கு பிறகு யோவான் சிறையில் அடைக்கப்பட்டான். இயேசு கலிலேயாவுக்குச் சென்று தேவனிடமிருந்து பெற்ற நற்செய்தியை போதித்தார்.
சரியான நேரம் இங்கே இப்பொழுது இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நெருங்கிவிட்டது. உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள்
என்று இயேசு சொன்னார். இயேசு கலிலேயாவின் கடற்கரையின் ஓரமாய் நடந்து சென்றார். சீமோனையும் சீமோனின் சகோதரனான அந்திரேயாவையும் இயேசு கண்டார். அவர்கள் இருவரும் மீன் பிடிப்பவர்கள். அவர்கள் கடலுக்குள் வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தனர். இயேசு அவர்களிடம்,
வாருங்கள், என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை வேறு விதமான மீன் பிடிப்பவர்களாக மாற்றுவேன். நீங்கள் மீனை அல்ல, மனிதர்களை பிடிப்பவர்களாவீர்கள்
என்று கூறினார். ஆகையால் சீமோனும் அந்திரேயாவும் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர். இயேசு கலிலேயாவின் கடற்கரையோரமாய் தொடர்ந்து நடந்து சென்றார். அவர் செபதேயுவின் குமாரர்களான யாக்கோபு யோவான் என்னும் சகோதரர்களைக் கண்டார். அவர்களும் படகில் இருந்து கொண்டு மீன் பிடிக்கும் தம் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அவர்களின் தந்தை செபதேயுவும் அவனோடு வேலை பார்க்கும் சில மீனவர்களும் படகில் இருந்தனர். இயேசு அவர்களை கண்டதும் தம்மோடு வரும்படி அழைத்தார். அவர்கள் தம் தந்தையை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசுவும் அவரது சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு சென்றார்கள். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்குள் சென்று இயேசு போதனை செய்தார். அங்கே இருந்த மக்கள் இயேசுவின் போதகத்தை கேட்டு வியப்படைந்தார்கள். அவர்களின் ஏனைய வேதபாரகரைப் போல இயேசு உபதேசிக்கவில்லை. அவர் எல்லா அதிகாரங்களையும் உடையவராக உபதேசித்தார். ஜெப ஆலயத்திற்குள் இயேசு இருந்தபோது அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனும் அங்கே இருந்தான். அவன்,
நசரேயனாகிய இயேசுவே, எங்களிடம் நீர் என்ன விரும்புகிறீர்? எங்களை அழிக்கவா வந்தீர்? நீர் தேவனின் பரிசுத்தர் என்பது எனக்கு தெரியும்
என்று சத்தமிட்டான். இயேசு பலமான குரலில்,
அமைதியாக இரு, இவனை விட்டு வெளியே வா
என்று கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவி அம்மனிதனை ஒரு உழுக்கு உழுக்கு விட்டு அவனை விட்டு பெரும் சத்தத்தோடு வெளியேறியது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள்,
இந்த மனிதர் புதிதாக ஏதோ உபதேசிக்கிறார். இவர் அதிகாரத்துடன் உபதேசம் செய்கிறார். இவர் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். ஆவிகளும் அவருக்கு அடிபடுகின்றன
என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டனர். எனவே கலிலேயாவின் அனைத்து பகுதிகளிலும் இயேசுவை பற்றிய செய்தி வேகமாக பரவியது. இயேசுவும் அவரது சீஷர்களும் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் யாக்கோபு, யோவான் ஆகியோருடன் சீமோன், அந்திரேயா சகோதரர்களின் வீட்டுக்கு சென்றார்கள். சீமோனின் மாமியார் மிகவும் உடல்நலம் இல்லாமல் இருந்தால், அவள் படுக்கையில் காய்ச்சலோடு கிடந்தால், மக்கள் அவரிடம் அவளை பற்றி கூறினர். எனவே இயேசு அவளது படுக்கை அருகே சென்றார். அவளது கையை பற்றி கொண்டு அவள் எழுந்திருக்க உதவி செய்தார். காய்ச்சல் அவளை விட்டு நீங்கி அவள் சுகமடைந்தாள். பிறகு அவள் அவர்களை உபசரிக்க தொடங்கினாள். அந்த இரவில் சூரியன் மறைந்த பிறகு மக்கள் அனைத்து நோயாளிகளையும் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர்கள் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அந்நகரில் உள்ள அனைத்து மக்களும் அந்த வீட்டின் வாசலுக்கு வந்து கூடினர். அநேகருடைய பலவிதமான நோய்களையும் இயேசு குணப்படுத்தினார். பல பிசாசுகளையும் இயேசு துரத்தினார். ஆனால் இயேசு பிசாசுகளை பேச அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அவர் யார் என்று அவைகள் அறிந்திருந்தன. மறுநாள் காலையில் இயேசு மிக முன்னதாகவே எழுந்தார். இன்னும் இருட்டாகவே இருந்தபோதே அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் தனியாக ஓரிடத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்தார். பிறகு சீமோனும் அவனது நண்பர்களும் இயேசுவை தேடிச் சென்றனர். அவரை கண்டுபிடித்து,
மக்கள் யாவரும் உமக்காகவே எதிர்பார்த்திருக்கிறார்கள்
என்றனர். இயேசு,
நாம் வேறு இடங்களுக்கு போக வேண்டும். நாம் சுற்றிலும் உள்ள நகரங்களுக்கும் செல்ல வேண்டும். அந்த இடங்களில் எல்லாம் நான் போதனை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் வந்தேன்
என்று பதிலளித்தார். ஆகையால் இயேசு கலிலேயா எங்கும் பிரயாணம் பண்ணினார். அவர் ஜெப ஆலயங்களில் போதனை செய்தார். அவர் பலவந்தமாக பிசாசுகளை மனிதர்களிடமிருந்து திரட்டினார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடம் வந்தான். அவன் இயேசுவின் முன்னால் மண்டியிட்டு,
நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தலாம், அதற்குரிய வல்லமை உமக்குண்டு
என்று கெஞ்சினான். அவனுக்காக இயேசு மனமுருகினார். ஆகையால் அவனை தொட்டு,
நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், குணமடைவாயாக.
உடனே நோய் அவனை விட்டு விலகி அவன் குணமானான். அவனை புறப்பட்டு செல்லுமாறு இயேசு கூறினார். ஆனால் அவனை அவர் பலமாக எச்சரிக்கையும் செய்தார்.
நான் உனக்காக செய்ததை யாரிடமும் சொல்லாதே, ஆனால் நீயாக போய் ஆலய ஆசாரியனிடம் காட்டு, தேவனுக்கு காணிக்கை செலுத்து. ஏனென்றால் நீ குணமடைந்திருக்கிறாய். மோசே ஆணையிட்டபடி காணிக்கை செலுத்து. இதனால் நீ குணமானதை மக்கள் அறிந்து கொள்வார்கள்
என்று இயேசு கூறினார். அந்த மனிதன் அங்கிருந்து சென்று தான் கண்ட எல்லா மக்களிடமும் இயேசு தன்னை குணப்படுத்தியதை பற்றி சொன்னான். எனவே இயேசுவை பற்றிய செய்தி எங்கும் பரவியது. அதனால் இயேசுவால் ஒரு நகரத்திற்குள்ளும் வெளிப்படையாக நுழைய முடியவில்லை. மக்கள் இல்லாத இடங்களில் இயேசு தங்கியிருந்தார். இயேசு எங்கிருந்தாலும் அனைத்து நகரங்களில் இருந்தும் மக்கள் அவரை தேடி வந்தனர். மார்க்கு அதிகாரம் 2. சில நாட்களுக்கு பின்னர் இயேசு கப்பர்நகூமுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு திரும்பியுள்ளார் என்ற செய்தி பரவியது. ஏராளமான ஜனங்கள் இயேசுவின் போதனையை கேட்க கூடினார்கள். அந்த வீடு நிறைந்துவிட்டது. அங்கு நிற்பதற்கும் இடமில்லை, வாசலுக்கு வெளியேயும் இடமில்லை. இயேசு அவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். ஒரு பக்கவாதக்காரனை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். 4 பேர் அவனை தூக்கி கொண்டு வந்தனர். ஆனால் அவர்களால் அவனை இயேசுவின் அருகில் கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் மக்கள் கூட்டம் அவ்வீட்டை சூழ்ந்திருந்தது. எனவே அவர்கள் கூரை மீது ஏறி இயேசு இருந்த இடத்திற்கு மேல் கூரையில் ஒரு திறப்பை உண்டாக்கினார்கள். பிறகு பக்கவாதக்காரனின் படுக்கையை வீட்டுக்குள் இறக்கினார்கள். அவர்களது அளவு கடந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். எனவே பக்கவாதக்காரனை பார்த்து இயேசு,
இளைஞனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன
என்றார். சில வேதபாரகர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் இயேசு செய்வனவற்றை பார்த்துவிட்டு தங்களுக்குள், வேதபாரகர்கள்,
ஏன் இந்த மனிதர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்? இவர் சொல்வதெல்லாம் தேவனுக்கு எதிராகவே உள்ளதே. தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்கத்தக்கவர்
என்று சொல்லிக் கொண்டனர். வேதபாரகர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உடனே இயேசு அறிந்து கொண்டார். எனவே இயேசு அவர்களிடம்,
ஏன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பக்கவாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டனே என்று சொல்வது எளிதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எளிதா? இரண்டில் எது எளிதாகும்? ஆனால் மனிதகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன்
என்று கூறி பிறகு பக்கவாதக்காரனை பார்த்து,
நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு, உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ
என்றார். பக்கவாதக்காரன் எழுந்து அவனது படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அனைத்து மக்களும் அவனை பார்த்தார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு தேவனை புகழ்ந்தார்கள். அவர்கள்,
இதுபோல ஆச்சரியமிக்க ஒன்றை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை
என்றனர். இயேசு மறுபடியும் கடலருகே சென்றார். ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். இயேசு அவர்களுக்கு உபதேசித்தார். கடற்கரையொட்டி நடந்து செல்லும்போது அல்பேவின் குமாரனான லேவி என்னும் வரி வசூலிப்பவனை கண்டார். லேவி வரி வசூலிப்பு அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனிடம் இயேசு,
என்னை பின்தொடர்ந்து வா
என்றார். உடனே லேவி எழுந்து அவரை பின்தொடர்ந்தான். அன்று அதற்கு பின் இயேசு லேவியினுடைய வீட்டில் உணவு உண்டார். அங்கே வரி வசூல் செய்பவர்களும் பாவிகளும் இயேசுவோடும் அவரது சீஷர்களோடும் உணவு உண்டனர். இவர்களோடு பலர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்திருந்தனர். அவர்களோடு வேதபாரகரும் பரிசேயரும் இருந்தனர். அவர்கள் பாவிகளோடும் வரி வசூல் செய்பவர்களோடும் சேர்ந்து இயேசு உணவு உட்கொள்வதைக் கண்டனர். அவர்கள் இயேசுவின் சீஷரை நோக்கி,
ஏன் இவர் வரி வசூல் செய்பவர்களோடும் பாவிகளுடனும் சேர்ந்து உணவுண்கின்றார்
என்று கேட்டனர். இயேசு இதனை கேட்டார். அவர் அவர்களை நோக்கி,
சுகமுள்ளவனுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயாளிக்கே மருத்துவர் தேவை. நான் நல்லவர்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை அழைக்கவே வந்தேன்
என்றார். யோவானின் சீஷர்களும் பரிசேயரின் சீஷர்களும் உபவாசம் இருந்தனர். சிலர் இயேசுவிடம் வந்து,
யோவானுடைய சீஷர்களும் உபவாசம் இருக்கின்றனர், பரிசேயருடைய சீஷர்களும் உபவாசம் இருக்கின்றனர், உங்களுடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் இருப்பதில்லை
என்று கேட்டனர். அதற்கு இயேசு,
ஒரு திருமணத்தில் மணமகன் தம்முடன் இருக்கும்போது மணமகனின் நண்பர்கள் துயரப்பட மாட்டார்கள். மணமகன் இன்னும் கூடவே இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களால் உபவாசம் இருக்க முடியாது. ஆனால் மணமகன் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருணம் வரும். அப்போது மணமகனை பிரிந்த வருத்தத்தில் அவன் நண்பர்கள் துயரமுடன் இருப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். எவன் ஒருவனும் புதிய துணியோடு பழைய துணியை சேர்த்து ஒட்டு போட்டு தைக்க மாட்டான். அவன் அவ்வாறு செய்தால் ஒட்டு போட்டவை சுருங்கிவிடும், புதியது பழையதை அதிகமாய் கிழிக்கும், முன்னதை விட மோசமாகும். எவனொருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பையில் ஊற்றி வைக்க மாட்டான். ஊற்றி வைத்தால் புதிய ரசம் பழைய பையை கெடுத்துவிடும், அதோடு ரசமும் சிந்துவிடும். புதிய ரசத்தை புதிய பைகளிலேதான் மக்கள் ஊற்றி வைப்பார்கள்
என்று சொன்னார். ஒரு ஓய்வு நாளில் இயேசு தானிய வயல்கள் வழியே நடந்து கொண்டிருந்தார். அவரது சீஷர்களும் அவரோடு சென்றார்கள். சீஷர்கள் தானிய கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். பரிசேயர்கள் இதனை பார்த்து இயேசுவிடம்,
உங்கள் சீஷர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? ஓய்வு நாளில் இவ்வாறு செய்யக்கூடாது என்பது யூதர்களின் சட்டம் அல்லவா
என்றனர். அதற்கு இயேசு,
தனக்கும் தன் சீஷர்களுக்கும் உணவு வேண்டி பசித்திருந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தான் என்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அபியத்தார் என்னும் தலைமை ஆசாரியன் காலத்தில் நடந்த விஷயம் அது. தாவீது தேவனுடைய வீட்டில் நுழைந்து தேவனுக்கு படைக்கப்பட்ட அப்பத்தை உண்டான். விதிகளோ ஆசாரியர்கள் மட்டுமே அந்த அப்பத்தை புசிக்கலாம் என்று கூறுகின்றன. தாவீது தன்னுடன் இருந்த மற்றவர்களுக்கும் அப்பத்தை கொடுத்தான்
என்றார். மேலும் பரிசேயர்களை பார்த்து இயேசு,
ஓய்வு நாள் என்பது மக்களுக்கு உதவவே உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாளுக்காக மக்கள் உண்டாக்கப்படவில்லை. எனவே மனிதகுமாரன் தான் மற்ற நாட்களுக்கு மட்டுமல்ல ஓய்வு நாளுக்கும் எஜமானராக இருக்கிறார்
என்று சொன்னார். மார்க்கு அதிகாரம் 3. மறுமுறையும் ஜெப ஆலயத்திற்குள் இயேசு நுழைந்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருந்தான். இயேசு தவறாக ஏதேனும் செய்யும் பட்சத்தில் அவரை குற்றம் சாட்டலாம் என்று சில யூதர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஓய்வு நாளில் அவனை குணமாக்குவாரா என்று பார்க்க காத்திருந்தனர். இயேசு சூம்பிய கையை உடையவனிடம்,
எழுந்து இங்கே நில், அப்போது தான் உன்னை எல்லாரும் பார்க்க முடியும்
என்றார். பிறகு இயேசு மக்களிடம்,
ஓய்வு நாளில் எது செய்வது சரியாக இருக்கும்? நன்மை செய்வதா, தீமை செய்வதா? ஒரு உயிரை காப்பாற்றுவது சரியா, அழிப்பது சரியா
என்று கேட்டார். மக்கள் பதிலொன்றும் சொல்லவில்லை. இயேசு மக்களை பார்த்தார். அவருக்கோ கோபம் வந்தது. அவர்கள் கடின மனம் உடையவர்களாயிருந்ததால் இயேசுவுக்கு வருத்தம் ஏற்பட்டது. இயேசு அந்த மனிதனிடம்,
உன் கையை நீட்டு
என்றார். அவனும் இயேசுவிடம் தன் கையை நீட்டினான். அது குணமாகியது. பிறகு பரிசேயர்கள் அந்த இடத்தை விட்டு போய் ஏரோதியரோட கூட கலந்து இயேசுவை கொல்வதற்கு திட்டமிட்டனர். தனது சீஷர்களோடு இயேசு ஏரி பக்கம் சென்றார். கலிலேய மக்களில் பலர் அவரை பின்தொடர்ந்தனர். பிறகு யூதேயாவில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் இதுமேயாவில் இருந்தும் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்தும் ஏராளமான மக்கள் வந்தனர். அத்துடன் தீரு சீதோன் பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்தனர். அவர்கள் அனைவரும் இயேசு செய்த அற்புதங்களை அறிந்திருந்தனர். ஆகவேதான் அவர்கள் வந்தார்கள். இயேசு பலரையும் பார்த்தார். அவர் தன் சீஷர்களிடம் ஒரு சிறிய படகு கொண்டு வந்து அதனை அவருக்கு தயார் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். மக்கள் தம்மை நெருக்கி தள்ளாதபடிக்கு அப்படகில் ஏறிக்கொண்டார். இயேசு ஏற்கனவே பலரை குணமாக்கியிருந்தார். ஆகவே ஏராளமான நோயுற்ற மக்கள் நெருக்கு கொண்டு வந்து அவரை தொட முயன்றார்கள். சிலர் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்தனர். ஆவிகள் இயேசுவை கண்டதும் அவருக்கு முன் குனிந்து,
நீர்தான் தேவனுடைய குமாரன்
என்று உரக்க சத்தமிட்டன. ஆனால் இயேசு தாம் யார் என்பதை மக்களுக்கு கூறாதிருக்கும்படி அவற்றிற்கு உறுதியாக கட்டளையிட்டார். பிறகு இயேசு குன்றின் மீது ஏறினார். அவர் சிலரை தன்னுடன் வருமாறு சொன்னார். இந்த மனிதரே அவருக்கு தேவையானவர்களாயிருந்தனர். அவர்கள் இயேசுவிடம் சென்றனர். அவர்களில் 12 பேரை இயேசு தேர்ந்தெடுத்து கொண்டார். அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைத்தார். அவர்கள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அவர்களை பல இடங்களுக்கு அனுப்பி பிரசங்கம் செய்யும்படி விரும்பினார். அத்துடன் பிசாசுகளை விரட்டுவதற்கான அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவும் இயேசு விரும்பினார். அவர் தேர்ந்தெடுத்த 12 பேரின் பெயர்களும் பின்வருமாறு: சீமோன், இயேசு இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், யாக்கோபு, யோவான், இவர்கள் செபதேயுவின் குமாரர்கள். இயேசு இவர்களுக்கு பவனோர்கேஸ் என்று பெயர் வைத்தார். இதற்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பொருள். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனான யாக்கோபு, ததேயு, கானானியனான சீமோன், யூதா ஸ்காரியோத். இந்த யூதாஸ்தான் இயேசுவை அவரது பகைவர்களிடம் காட்டிக் கொடுத்தவன். பிறகு இயேசு வீட்டிற்கு சென்றார். ஆனால் மறுபடியும் அங்கு மக்கள் கூடினர். இயேசுவும் அவரது சீஷர்களும் உணவு உட்கொள்ள முடியாதபடி மக்கள் கூடினர். இயேசுவின் குடும்பத்தார் இவற்றை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டனர். அவர் மதிமயங்கியுள்ளார் என்று மக்கள் சொன்னதால் அவரது குடும்பத்தார் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள விரும்பினர். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர்,
இயேசுவிடம் பெயெல்செபூல் உள்ளது, பிசாசுகளின் தலைவனது அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி பேய்களை விரட்டுகிறார்
என்றனர். ஆகையால் இயேசு மக்களை அழைத்தார். அவர்களிடம் அவர் உவமைகள் மூலம் விளக்கி சொன்னார்.
சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி
என்று கேட்டார்.
ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பகைத்து கொண்டால் அது எவ்வாறு தொடர்ந்திருக்க முடியும்? ஒரு குடும்பம் தனக்குத்தானே பகைத்து கொண்டால் அது எவ்வாறு அழியாமல் இருக்கும்? இதுபோல் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டிருந்தால் அவன் நிலைத்திருக்க முடியாது. அதுவே அவன் முடிவு. ஒருவன் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து பொருட்களை திருட விரும்பினால் முதலில் அவன் அப்பலவானை கட்டிப்போட வேண்டும். பிறகு அவனால் பலவானுடைய வீட்டிலிருந்து அவனது பொருட்களை திருட முடியும். உண்மையாகவே நான் உங்களுக்கு கூறுகிறேன், மக்களால் செய்யப்படுகிற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும், அத்துடன் மக்களால் தேவனுக்கு எதிராக சொல்லப்படும் பழிகளும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை எவனாவது பழித்து உரைப்பானேயானால் அவனுக்கு என்றென்றைக்கும் மன்னிப்பே இல்லை. அவன் குற்றவாளியாகி என்றென்றைக்கும் குற்ற உணர்வுடையவனாக இருப்பான்
என்றார். வேதபாரகர் இயேசுவை
அசுத்த ஆவி பிடித்தவர்
என்று சொன்னதால் அவர் இவ்வாறு விளக்கமாக கூறினார். பிறகு இயேசுவின் தாயாரும் சகோதரர்களும் வந்தனர். அவர்கள் வெளியே நின்று கொண்டு ஓர் ஆளை அனுப்பி இயேசுவை அழைத்தனர். இயேசுவை சுற்றி பலர் அமர்ந்திருந்தனர். அப்போது அவன்,
உங்கள் தாயும் சகோதரர்களும் வெளியே உங்களுக்காக காத்திருக்கின்றனர்
என்றான். இயேசு அவர்களிடம்,
யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்
என்று கேட்டார். பிறகு தன்னை சுற்றி அமர்ந்திருந்தவர்களை நோக்கி,
இந்த மக்களே என் தாயாரும் சகோதரருமாயிருக்கிறார்கள். தேவனின் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறார்கள்
என்று கூறினார். மார்க்கு அதிகாரம் 4. இயேசு மறுபடியும் கடற்கரையோரத்தில் போதிக்கத் தொடங்கினார். ஏராளமான மக்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். ஆகையால் இயேசு படகில் ஏறி ஏரிக்குள் சென்றார். எல்லா மக்களும் ஏரிக்கரையில் நின்று கொண்டனர். இயேசு படகில் இருந்த வண்ணம் மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். அவர் மக்களுக்கு போதிக்கும் பொருட்டு பல உவமைகளை பயன்படுத்தினார். அவர் சொன்னார்,
கேளுங்கள், ஓர் உழவன் தன் விதையை விதைக்க சென்றான். உழவன் விதைத்து கொண்டு இருக்கும்போது சில விதைகள் பாதையில் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டு சென்றன. சில விதைகள் பாறை போன்ற நிலத்தில் விழுந்தன. அதில் போதிய ஆழமான மண்ணில்லை. அதனால் அந்த விதைகள் வேகமாக முளைத்தன. ஆனால் சூரியன் ஏற வெப்பத்தால் அவை கருகிவிட்டன. அவற்றுக்கு ஆழமான வேர் இல்லாததால் பிழைக்கவில்லை. சில விதைகள் முட்புதர்களில் விழுந்தன. முட்புதர்கள் வளர்ந்து விதைகள் முளைத்து வளராதபடி முடக்கிவிட்டன. எனவே விதைகள் தானியங்களை தரவில்லை. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. விதைகள் அவற்றில் நன்றாக வளர ஆரம்பித்தன. அவை வளர்ந்து பலன் தர ஆரம்பித்தது. சில செடிகள் 30 தானியங்களையும் சில 60 தானியங்களையும் சில 100 தானியங்களையும் தந்தன.
பிறகு இயேசு,
நான் சொல்வதை கேட்கத்தக்கவர்கள் கவனிக்கட்டும்
என்றார். பிறகு இயேசு மக்களை விட்டு தொலைவாக சென்றார். 12 சீஷர்களும் மற்றும் அவரை சுற்றியிருந்தவர்களும் அவர் பயன்படுத்தும் உவமைகளை பற்றி கேட்டார்கள். இயேசு,
உங்களால் மட்டுமே தேவனின் ராஜ்யத்தை பற்றிய இரகசிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் மற்ற மக்களால் அறிந்து கொள்ள இயலாது. எனவே நான் அவர்களுக்கு உவமைகளின் மூலம் கூறுகிறேன். நான் இதனை செய்கிறேன், ஏனென்றால் அவர்கள் பார்ப்பார்கள் பார்ப்பார்கள், ஆனால் உண்மையில் ஒருபோதும் பார்க்க முடியாது. அவர்கள் கேட்பார்கள் கேட்பார்கள், ஆனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பார்த்து புரிந்து கொண்டிருப்பார்களேயானால் அவர்கள் மாறியிருக்கக்கூடும், மன்னிக்கப்பட்டிருக்கவும் கூடும்
என்றார். இயேசு தன் சீசர்களிடம்,
உங்களால் இந்த ஓமையை புரிந்து கொள்ள முடிகிறதா? முடியாவிடில் மற்ற ஓமைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இதில் உழவன் என்பவன் தேவனுடைய போதனைகளை மக்களிடம் நடுபவனே. சில நேரங்களில் அப்போதனை வழிப்பாதையில் விழும். சிலர் தேவனின் போதனைகளை கேட்பார்கள், ஆனால் சாத்தான் வந்து அப்போதனை வளராதபடி எடுத்து சென்று விடுவான். பாறைகளில் விழுந்த விதைகளைப் போல சிலர் காதில் போதனை விழுகின்றன. அவர்கள் அவற்றை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வர். ஆனால் அவர்கள் அப்போதனைகள் அவர்களது வாழ்வில் ஆழமாக செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் அவற்றை கொஞ்ச காலமே வைத்திருப்பர். ஆனால் அந்த போதனையை ஏற்றதால் கஷ்டமோ பிறர் மூலம் துன்பமோ வரும்போது அவர்கள் அவற்றை உடனே கைவிட்டு விடுவர். இன்னும் சிலரோ முச்செடிகளில் விழுந்த விதைகளைப் போன்று போதனையை கேட்டுக்கொள்கின்றனர். வாழ்க்கை துன்பங்களும் பண ஆசைகளும் பிற எல்லா விதமான காரியங்களின் மீதுள்ள விருப்பங்களும் இவர்களிடம் போதனைகள் வளராமல் செய்துவிடுகின்றன. எனவே இவர்கள் வாழ்க்கையில் போதனை எந்த விதமான பலனையும் உண்டாக்குவதில்லை. மற்றவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போன்று இருக்கின்றனர். அவர்கள் போதனையை கேட்டு ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பலன் தருகின்றனர்
என்றார். மேலும் இயேசு,
நீங்கள் விளக்கை எடுத்து மரக்காலுக்கு அடியிலோ படுக்கையின் அடியிலோ மறைத்து வைப்பீர்களா? இல்லை, நீங்கள் விளக்கை மேஜையின் மீதே வைப்பீர்கள். மறைக்கப்படுகிற எந்த காரியமும் வெளியே வரும். எல்லா ரகசியங்களும் தெரிவிக்கப்படும். கேட்க முடிந்தவர்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். நீங்கள் கேட்கிறவற்றை பற்றி கவனமாய் சிந்தியுங்கள். நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்களோ அந்தபடியே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே உள்ளவன் மேலும் பெற்றுக்கொள்வான். எவனிடம் மிகுதியாக இல்லையோ அவனிடமிருந்து இருக்கும் சிறு அளவும் எடுத்துக்கொள்ளப்படும்.
பிறகு இயேசு,
தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனிதன் நிலத்தில் விதைக்கும் ஒரு விதையைப் போன்றது. விதையானது வளரத் தொடங்கும். அது இரவும் பகலும் வளரும். அந்த மனிதன் விழித்திருக்கிறானா அல்லது தூங்குகிறானா என்பது முக்கியமல்ல. விதை வளர்ந்து கொண்டே இருக்கும். விதை எவ்வாறு வளர்கிறது என்பதும் அந்த மனிதனுக்கு தெரியாது. எவ்வித உதவியும் இல்லாமல் அந்த நிலம் விதையை வளர்க்கிறது. முதலில் விதையில் இருந்து செடி முளைக்கிறது, பிறகு கதிர், அதன் பிறகு கதிர் முழுதும் தானியங்கள். தானியம் விளைந்ததும் மனிதன் அவற்றை அறுவடை செய்கிறான். இது அறுவடை காலம்
என்றார். மேலும் இயேசு,
தேவனுடைய ராஜ்யம் எத்தகையது என்று உங்களுக்கு புரிய வைக்க நான் எந்த ஓமையை பயன்படுத்துவேன்? தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதையை போன்றது. கடுகு மிகச்சிறிய விதைதான். அதை நிலத்தில் விதைக்கிறீர்கள். ஆனால் இதை நீங்கள் விதைத்த பிறகு அது வளர்ந்து உங்கள் தோட்டத்தில் உள்ள அனைத்து செடிகளையும் விட பெரியதாகும். அதன் கிளைகள் மிகப்பெரியதாக விரியும். காட்டு பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டி தங்க முடியும். அத்தோடு அவைகளை வெயிலில் இருந்தும் பாதுகாக்கும்
என்றார். மக்களுக்கு போதிக்கும் பொருட்டு இதுபோன்ற பல ஓமைகளையும் இயேசு பயன்படுத்தினார். அவர்களுக்கு புரிகிற வகையில் அவர் கற்றுத்தந்தார். இயேசு எப்பொழுதும் ஓமைகளை உபயோகித்து மக்களுக்கு போதித்தார். தன் சீஷர்களோடு தனியாக இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அன்று மாலையில் இயேசு தன் சீஷர்களிடம்,
என்னோடு வாருங்கள், இக்கடலை கடந்து அக்கரைக்கு செல்வோம்
என்றார். இயேசுவும் அவரது சீஷர்களும் அங்கே மக்களை விட்டுவிட்டு சென்றனர். இயேசு ஏற்கனவே இருந்த படகிலேயே அவர்கள் ஏறிச் சென்றனர். அவர்களோடு வேறு பல படகுகளும் இருந்தன. மோசமான காற்று வீச ஆரம்பித்தது. அதனால் பெரும் அலைகள் எழும்பி படகின் வெளியேயும் உள்ளேயும் தாக்க ஆரம்பித்தன. படகில் நீர் நிறையத் தொடங்கியது. இயேசு கப்பலின் பின்பகுதியில் தலையணையில் தலை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் அவரிடம் போய் அவரை எழுப்பினார்கள். அவர்கள்,
போதகரே, உங்களுக்கு எங்களை பற்றி அக்கறை இல்லையா? நாங்கள் மூழ்கும் நிலையில் உள்ளோம்
என்றனர். இயேசு எழுந்து புயலுக்கும் அலைகளுக்கும் ஆணையிட்டார்.
இறையாதே, அமைதியாயிரு
என்று இயேசு ஆணையிட்டார். உடனே புயல் நின்றது. கடலும் அமைதியானது. இயேசு தம் சீஷர்களிடம்,
நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா
என்று கேட்டார். சீஷர்கள் பெரிதும் அஞ்சினர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து,
இவர் எத்தகைய மனிதர்! காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே
என்றனர். மார்க்கு அதிகாரம் 5. இயேசுவும் அவரது சீஷர்களும் அக்கடலை கடந்து அக்கரைக்குச் சென்றார்கள். அங்கு கதரேனர் என்று மக்கள் வாழ்ந்து வந்தனர். படகிலிருந்து இயேசு இறங்கியதும் இறந்த மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த குகைகளிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அந்த மனிதனை அசுத்த ஆவிகள் பிடித்திருந்தன. அவன் எப்போதும் கல்லறையிலேயே குடியிருந்தான். அவனை எவராலும் கட்டிப்போட முடியவில்லை. பலமுறை மக்கள் அவனது கைகளையும் கால்களையும் விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டிப்போட்டிருந்தனர். ஆனால் அந்த மனிதன் அச்சங்கிலிகளையும் விலங்குகளையும் அறுத்து எரிந்து விடுவான். அவனை கட்டுப்படுத்தும் பலமுள்ள மனிதன் எவனும் அங்கில்லை. இரவும் பகலும் அவன் கல்லறை குகைகளை சுற்றியும் மலைப்பகுதிகளிலும் திரிந்து கொண்டிருந்தான். அவன் கூக்குரலிட்டு கொண்டும் கற்களால் தன்னை காயப்படுத்திக் கொண்டும் இருந்தான். தொலைவில் இயேசு வந்து கொண்டிருக்கும் போதே அவரை பார்த்து விட்டான். அவன் ஓடி வந்து அவர் முன்னால் பணிந்து நின்றான். இயேசு அவனிடம்,
அசுத்தாவியே, இந்த மனிதனை விட்டு வெளியே போ
என்று சொன்னார். உடனே அவன் உரத்த குரலில்,
இயேசுவே, மக உன்னத தேவகுமாரனே, என்னிடம் என்ன விரும்புகிறீர்? என்னை துன்புறுத்த வேண்டாம் என்று தேவரிடம் ஆணையாய் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன்
என்றான். பிறகு இயேசு அவனிடம்,
உன் பெயர் என்ன
என்று கேட்டார்.
என் பெயர் லேகியோன், ஏனென்றால் எனக்குள்ளே பல ஆவிகள் உள்ளன
என்று அவன் சொன்னான். அத்தோடு அவனுக்குள்ளே இருந்த ஆவிகள் தங்களை அந்த பகுதியை விட்டு துரத்தக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டன. அப்பொழுது அந்த மலையருகே பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அசுத்த ஆவிகள் இயேசுவிடம்,
எங்களை அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்பிவிடுங்கள்
எனக் கேட்டுக்கொண்டன. அவ்வாறே போகும்படி இயேசு அனுமதி அளித்தார். அசுத்த ஆவிகள் அந்த மனிதனை விட்டுவிட்டு பன்றிகளுக்குள் புகுந்து கொண்டன. அப்பன்றிக் கூட்டம் மேட்டிலிருந்து ஓடி கடலுக்குள் பாய்ந்து கடலில் மூழ்கி இறந்தன. அவை ஏறக்குறைய 2000 எண்ணிக்கை உடையதாக இருக்கும். பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் அவ்விடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். அவர்கள் பட்டணத்துக்கும் வயல்வெளிக்கும் சென்றார்கள். அங்கு சந்தித்த மக்களிடமெல்லாம் இதனை சொன்னார்கள். மக்களும் என்ன நடந்தது என்பதை அறிய வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். பல அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டிருந்தவனையும் அவர்கள் பார்த்தார்கள். அவன் ஆடைகள் அணிந்து அமைதியாய் இயேசுவின் காலடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனது மனநிலை சரியாக இருந்தது. மக்கள் இவற்றைக் கண்டு அச்சப்பட்டனர். இயேசு செய்தவற்றை பார்த்திருந்த சிலரும் அங்கே இருந்தனர். இவர்கள் மற்றவர்களிடம் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டவனின் செயல்களையும் இயேசு அவனை குணப்படுத்தியதையும் கூறினர். அவர்கள் பன்றிகளுக்கு ஏற்பட்டதையும் சொன்னார்கள். பிறகு அந்த மக்கள் இயேசுவிடம் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும்படி வேண்டினர். படகின் மூலம் அவ்விடத்தை விட்டு செல்ல இயேசு தயாரானார். பிசாசுகளிடமிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னையும் இயேசுவோடு வர அனுமதிக்கும்படி வேண்டிக் கொண்டான். ஆனால் இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவனிடம் இயேசு,
நீ வீட்டுக்கு போ, உன் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சென்று பார்த்து உனக்காக கர்த்தர் செய்தவற்றை எல்லாம் அவர்களிடம் கூறு. அவர் உனக்கு கருணை செய்தார் என்றும் கூறு
என்றார். எனவே அவன் அவ்விடத்தை விட்டு போய் தெக்கபோலி பகுதி மக்களிடம் தனக்கு இயேசு செய்ததை கூற ஆரம்பித்தான். மக்கள் அவற்றை கேட்டு வியப்பு அடைந்தனர். படகிலேறி இயேசு கடலின் அக்கரைக்கு திரும்பிச் சென்றார். அக்கரையில் ஏராளமான மக்கள் கடற்கரையில் இருக்கும்போது இயேசுவை சுற்றி கூடினர். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவன் அங்கு வந்தான். அவன் பெயர் எவீரு. அவன் இயேசுவை பார்த்ததும் அவரை பணிவுடன் குனிந்து வணங்கினான். அவன் இயேசுவை மேலும் மேலும் பணிந்தான். அவன்,
என்னுடைய சின்ன குமாரத்தி செத்து கொண்டிருக்கிறாள், தயவு செய்து அங்கு வந்து அவள் மீது உங்கள் கைகளை வைக்க வேண்டும், அதனால் அவள் குணம் பெற்று வாழ்வாள்
என்றான். ஆகையால் இயேசு அவனுடன் சென்றார். ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தனர். அவர்கள் அவரை நெருக்கிக் கொண்டு சென்றனர். அம்மக்களின் நடுவில் ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கால் அவதிப்பட்டு வந்தாள். அவள் மிகவும் துன்பப்பட்டு விட்டாள். ஏராளமான மருத்துவர்கள் அவளுக்கு உதவ முயற்சி செய்தனர். அவளிடமிருந்த செல்வமெல்லாம் செலவழிந்தது. ஆனால் குணமாகவில்லை. அவள் மேலும் நோயால் துன்பப்பட்டாள். அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். ஆகையால் அவள் இயேசுவிடம் கூட்டத்திற்குள் வந்தாள். அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டாள். அவளோ,
நான் அவரது ஆடையை தொட்டாலே போதும், நான் குணமாகிவிடுவேன்
என்று நம்பினாள். அவள் இயேசுவின் மேலாடையை தொட்டதும் அவளது இரத்தப்போக்கு நின்றது. தான் நோயிலிருந்து குணமாகிவிட்டதை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசுவும் தன்னிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதை அறிந்தார். எனவே அவர் நின்று சுற்றிலும் பார்த்தார். பிறகு அவர்,
என் ஆடையை தொட்டது யார்
என்று கேட்டார். இதனை கேட்டதும் சீஷர்கள்,
போதகரே, ஏராளமான மக்கள் உங்களை நெருக்கிக் கொண்டு வருகிறார்கள், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே
என்றனர். ஆனால் இயேசுவோ தன்னை தொட்டவருக்காக தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணும் தான் முழுமையாக குணம் பெற்றதை உணர்ந்தாள். எனவே அவள் இயேசுவின் முன் வந்து அவரை பணிந்தாள். அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் தன் கதை முழுவதையும் இயேசுவிடம் கூறினாள். இயேசு அவளிடம்,
அன்பான பெண்ணே, உன் விசுவாசத்தினால் நீ சுகமானாய். சமாதானமாக செல், இனிமேல் உனக்கு ஒரு துன்பமும் இல்லை
என்றார். இவ்வாறு இயேசு அங்கே பேசிக் கொண்டிருந்தபோது யவூருவின் வீட்டிலிருந்து சிலர் வந்தனர். அவர்கள் யவீருவிடம்,
ஐயா, உங்கள் குமாரத்தி இறந்து போனால், எனவே இனிமேல் இந்த போதகருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம்
என்றனர். அந்த மக்கள் சொன்னதை பற்றி இயேசு கவலைப்படவில்லை. அந்த ஜெப ஆலய தலைவரிடம் இயேசு,
பயப்பட வேண்டாம், விசுவாசத்துடன் இரு
என்று கூறினார். மற்ற அனைவரையும் விட்டு பேதுரு, யாக்கோபுவின் சகோதரனான யோவான் ஆகியோரை மட்டும் தன்னுடன் வர இயேசு அனுமதித்தார். இயேசு இம்மூன்று சீசர்களோடு மட்டும் யவூருவின் வீட்டுக்கு சென்றார். அங்கு நிறைய பேர் கதறி அழுது கொண்டிருந்ததைக் கண்டார். அந்த இடம் ஒரே குழப்பமாயிருந்தது. இயேசு அவ்வீட்டுக்குள் நுழைந்து அவர்களிடம்,
ஏன் நீங்கள் இவ்வளவு அழுது சத்தமிடுகிறீர்கள்? இக்குழந்தை சாகவில்லை, இது தூங்கிக் கொண்டுள்ளது
என்றார். இதை கேட்ட மக்கள் இயேசுவை பார்த்து சிரித்தார்கள். இயேசு அம்மக்களை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அவர் அக்குழந்தை கிடத்தப்பட்டிருந்த அறைக்குள் சென்றார். அவர் தன்னோடு அக்குழந்தையின் தாய், தந்தை, மூன்று சீஷர்கள் ஆகியோரை மட்டும் அனுமதித்தார். அவர் அந்த குழந்தையின் கையை பிடித்து கொண்டு,
தலித்தாகுமி
என்று சொன்னார். அதற்கு சிறுமியே, நான் சொல்லுகிறேன், நீ எழுந்திரு என்று பொருள். அச்சிறு பெண்ணும் உடனே எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு அப்போது 12 வயது. அப்பெண்ணின் தாயும் தந்தையும் சீஷர்களும் வியப்படைந்தனர். இயேசு அப்பெண்ணின் பெற்றோரிடம் இதை பற்றி யாரிடமும் எதுவும் கூற வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறினார். பிறகு அப்பெண்ணுக்கு உண்ண உணவு அளிக்குமாறு சொன்னார். மார்க்கு அதிகாரம் 6. அவ்விடத்தை விட்டு இயேசு தன் சொந்த ஊருக்கு கிளம்பினார். அவரது சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஓய்வு நாளானபோது ஜப ஆலயத்தில் இயேசு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். நிறைய மக்கள் அதனை கேட்டு வியப்புற்றனர். அவர்கள்,
இந்த மனிதர் இந்த உபதேசங்களை எங்கேயிருந்து பெற்றார்? இந்த அறிவை எப்படி பெற்றார்? இவருக்கு இதனை யார் கொடுத்தது? அற்புதங்களை செய்யும் அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றார்? இவர் ஒரு தச்சன் மட்டும்தானே? இவருடைய தாய் மரியாள் அல்லவா? இவர் யாக்கோபு, யோசே, சீமோன் ஆகியோரின் சகோதரர் அல்லவா? இவரது சகோதரிகள் நம்முடன் தானே இருக்கிறார்கள்
என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தனர். இயேசு மக்களை பார்த்து,
ஒரு தீர்க்கதரிசியை மற்ற மக்களே மரியாதை செய்வர், ஆனால் அவர் சொந்த ஊரில் சொந்த மக்களிடம் சொந்த வீட்டில் மரியாதை பெறுவதில்லை.
இயேசு அந்த ஊரில் அதிக அளவில் அற்புதங்களை செய்ய இயலவில்லை. அவர் நோயுற்ற சிலரின் மேல் தன் கையை வைத்து குணமாக்கும் சில செயல்களை மட்டுமே செய்தார். அங்குள்ள மக்களுக்கு விசுவாசம் இல்லாதது பற்றி இயேசு மிகவும் ஆச்சரியப்பட்டார். பிறகு இயேசு அந்த பகுதியில் உள்ள மற்ற கிராமங்களுக்கும் போய் உபதேசம் செய்தார். அவர் தனது 12 சீஷர்களையும் ஒன்றாக அழைத்தார். அவர்களை 2-2 பேராக வெளியே அனுப்பினார். அசுத்த ஆவிகளின் மேல் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் தன் சீஷர்களிடம்,
உங்கள் பயணத்துக்கு எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். நடந்து செல்ல வசதியாக ஒரு கைத்தடியை மட்டும் எடுத்து செல்லுங்கள். உணவையோ பையையோ கச்சைகளில் பணத்தையோ எடுத்து செல்ல வேண்டாம். செருப்பை அணிந்து கொள்ளுங்கள். ஆடை மட்டும் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்ததும் அந்த ஊரை விட்டு நீங்கும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். எந்த ஊராவது உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலோ அல்லது உங்கள் உபதேசங்களை கேட்க மறுத்தாலோ அந்த ஊரை விட்டு விலகுங்கள். உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியையும் அங்கேயே உதறிவிட்டு செல்லுங்கள். அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்
என்றார். சீஷர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி பல இடங்களுக்கும் சென்றனர். அவர்கள் மக்களிடம் உபதேசம் செய்தனர். தங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளுமாறு போதித்தனர். அவர்கள் பல பிசாசுகளை மக்களிடமிருந்து விரட்டினர். அவர்கள் நோயுற்ற மனிதர்களுக்கு ஒலிவ எண்ணெயை தடவி குணப்படுத்தினர். இயேசு பிரபலமானபடியால் ஏரோது மன்னன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். சில மக்கள்,
இயேசுதான் யோவான் ஸ்நானகன், அவன் மரணத்தில் இருந்து எழுந்திருக்கிறான், அதனால்தான் அவரால் இதுபோன்ற அற்புதங்களை செய்ய முடிகிறது
என்றனர். இன்னும் சிலர்,
இவர்தான் எலியா
என்றனர். மேலும் சிலரோ,
இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இதற்கு முன்னால் வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகளைப் போன்று இவரும் ஒருவர்
என்று சொல்லிக்கொண்டனர். இயேசுவை பற்றிய இதுபோன்ற பல செய்திகளை ஏரோது அறிந்து கொண்டான். அவன்,
நான் யோவானின் தலையை வெட்டி கொன்றுவிட்டேன், இப்போது யோவான் மரணத்தில் இருந்து எழுந்துவிட்டான்
என்று சொன்னான். ஏரோது தன் வீரர்களுக்கு யோவானை கைது செய்யுமாறு ஆணையிட்டான். அவனை சிறையில் அடைத்தான். தன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அவன் இவ்வாறு செய்தான். அவள் பெயரே யோரோதியாள். இவள் முதலில் ஏரோதுவின் சகோதரனான பிலிப்புவின் மனைவியாக இருந்தாள். ஆனால் அவளை பின்னர் ஏரோது மணந்து கொண்டான். ஏரோதிடம் இவ்வாறு சகோதரனின் மனைவியை மணந்து கொள்வது சரியன்று என யோவான் எடுத்து கூறினான். எனவே ஏரோதியால் யோவானை வெறுத்தாள். அவள் அவனை கொல்ல விரும்பினாள். ஆனால் அவளால் யோவானை கொன்றுவிடுமாறு ஏரோதுவை தூண்டிவிட முடியவில்லை. யோவானை கொல்ல ஏரோது பயந்தான். யோவான் ஒரு நல்ல பரிசுத்தமான மனிதன் என்று மக்கள் நம்புவதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஏரோது யோவானை காப்பாற்றி வந்தான். யோவானின் போதகத்தை கேட்பதில் ஏரோது பெருமகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவனது போதகம் ஏரோதை உறுத்தியது. பிறகு யோவானை கொல்வதற்கு பொருத்தமான வாய்ப்பு ஒன்று ஏரோதியாளுக்கு கிடைத்தது. இது ஏரோதின் பிறந்த நாளன்று நிகழ்ந்தது. தன் பிறந்த நாளன்று ஏரோது மிக முக்கியமான அரசு அதிகாரிகளுக்கும் மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகளுக்கும் கலிலேயாவின் பெரிய மனிதருக்கும் விருந்து கொடுத்தான். ஏரோதியாளின் குமாரத்தி அந்த விருந்திற்கு வந்து நடனமாடினாள். அவள் ஆடும்போது ஏரோதும் அவனை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியோடு உண்டனர். ஆகையால் ஏரோது மன்னன் அவளிடம்,
நீ விரும்பும் எதையும் உனக்கு தருவேன்
என்று உறுதி கூறினான்.
நீ எதை கேட்டாலும் தருவேன், எனது ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன்
என்று சத்தியம் செய்தான். அந்த பெண் தன் தாயிடம் சென்று,
நான் ஏறாத மன்னனிடம் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பது
எனக் கேட்டாள். அவளது தாயோ,
யோவான் ஸ்நானகனின் தலையை கேள்
என பதிலளித்தாள். உடனே விரைவாக அவள் மன்னனிடம் திரும்பி வந்தாள். அவள் மன்னனிடம்,
யோவான் ஸ்நானகனின் தலையை எனக்கு தாருங்கள், உடனே எனக்கு அதனை தட்டில் வைத்து தர வேண்டும்
என்று கேட்டாள். ஏரோது மன்னன் இதை கேட்டு வருத்தப்பட்டான். ஆனால் அவள் விரும்பும் எதையும் தந்து விடுவதாக ஏற்கனவே அவளிடம் ஆணையிட்டு சத்தியம் செய்துவிட்டான். மன்னனோடு உணவருந்து கொண்டிருந்த பெரிய மனிதர்களும் அவனது ஆணையை அறிந்திருந்தனர். ஆகையால் அவனால் அப்பெண்ணின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. உடனே யோவானின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு ஒரு வீரனிடம் மன்னன் கட்டளையிட்டான். ஆகையால் அந்த வீரன் போய் சிறைக்குள் இருந்த யோவானின் தலையை வெட்டினான். பிறகு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து எடுத்து கொண்டு வந்தான். அவன் அந்த தலையை அப்பெண்ணிடம் கொடுத்தான். அப்பெண் அதனை தன் தாயிடம் கொடுத்தாள். அங்கு நடந்ததை பற்றி யோவானின் சீஷர்கள் அறிந்து கொண்டு வந்து யோவானின் சரீரத்தை பெற்று சென்றனர். அவர்கள் அதனை ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தனர். இயேசுவால் உபதேசம் செய்ய அனுப்பப்பட்ட அவரது சீஷர்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவை சுற்றி கூடி தாம் அனைவரும் செய்தவற்றையும் கற்பித்தவற்றையும் அவரிடம் சொன்னார்கள். இயேசுவும் அவரது சீஷர்களும் மக்கள் நெருக்கடி மிக்க இடத்தில் இருந்தனர். அம்மக்கள் அளவில் மிக அதிகமாக இருந்தனர். இயேசுவுக்கும் அவரது சீஷர்களுக்கும் உணவு உட்கொள்ளக்கூட நேரமில்லாமல் இருந்தது. இயேசு தன் சீஷர்களிடம்,
என்னோடு வாருங்கள், நாம் அமைதியான தனி இடத்துக்கு போவோம், அங்கு நாம் ஓய்வு எடுக்கலாம்
என்றார். எனவே இயேசுவும் அவரது சீஷர்களும் தனியாகச் சென்றனர். மக்களே இல்லாத இடத்துக்கு அவர்கள் படகில் சென்றனர். ஆனால் அவர்கள் செல்வதை நிறைய மக்கள் கண்டனர். அந்த மக்களுக்கு அவர் இயேசு என்று தெரிந்தது. எனவே இயேசு செல்லுகிற இடத்திற்கு எல்லா நகர்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் அங்கே ஓடினர். இயேசு போய் சேர்வதற்கு முன்னரே அவர்கள் போய் சேர்ந்துவிட்டனர். இயேசு அங்கே போய் சேர்ந்ததும் தனக்காக ஏராளமான மக்கள் காத்திருப்பதை அறிந்தார். அவர் அவர்களுக்காக மனம் உருகினார். ஏனென்றால் அவர்கள் மேய்ப்பனில்லாத மந்தையைப் போன்று கவனிக்க ஆளில்லாமல் இருந்தனர். எனவே அவர்களுக்கு இயேசு நிறைய உபதேசம் செய்தார். அன்று அதிக நேரமாயிற்று. எனவே இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள்,
இங்கு எந்த மக்களும் வாழவில்லை, மற்றும் வெகு நேரமாகிவிட்டது, எனவே மக்களை அனுப்பிவிடும், அவர்களும் சுற்றியிருக்கிற பண்ணைகளுக்கும் நகர்களுக்கும் சென்று தேவையான உணவுப் பொருட்களை அவர்களாகவே வாங்கிக் கொள்வார்கள்
என்றனர். ஆனால் இயேசுவோ,
அவர்களுக்கு உண்ண நீங்கள் ஏதாவது கொடுங்கள்
என்றார். சீஷர்களோ இயேசுவிடம்,
இவர்கள் அனைவரும் உண்ணுகிற அளவுக்கு நம்மால் அப்பத்தை வாங்க தேவையான பணத்துக்கு நாம் அனைவரும் ஒரு மாத காலத்துக்கு உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும்
என்றனர். இயேசு தன் சீஷர்களிடம்,
உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன, போய் பாருங்கள்
என்றார். சீஷர்கள் தங்களிடம் உள்ள அப்பங்களை எண்ணி பார்த்துவிட்டு இயேசுவிடம் வந்து,
நம்மிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன
என்றார்கள். பிறகு இயேசு சீஷர்களிடம்,
புல்லின் மேல் மக்கள் சிறு சிறு குழுக்களாக உட்காரும்படி சொல்லுங்கள்
என்றார். ஆகவே எல்லா மக்களும் குழுக்களாக அமர்ந்தனர். ஒவ்வொரு குழுவிலும் 50 அல்லது 100 பேர் இருந்தனர். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து கொண்டார். அவர் வானத்தை ஏறிட்டு பார்த்தார். அந்த அப்பங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னார். பின்னர் இயேசு அப்பங்களை பங்கு வைத்து தன் சீஷர்களிடம் கொடுத்தார். அவற்றை மக்களுக்கு கொடுக்குமாறு சொன்னார். மீனையும் அவ்வாறே பங்கிட்டு எடுத்து கொடுத்தார். எல்லா மக்களும் திருப்தியாக உண்டனர். மக்கள் உண்டு முடித்ததும் எஞ்சியுள்ளவற்றை சீஷர்கள் 12 கூடைகள் நிறைய சேகரித்தனர். ஏறக்குறைய 5000 ஆண்கள் அன்று உணவு உண்டனர். பிறகு இயேசு சீஷர்களிடம் படகில் ஏறுமாறு சொன்னார். கடலின் அக்கரையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு போகும்படி கூறினார். தான் பிறகு வருவதாக இயேசு கூறி அனுப்பினார். இயேசு அங்கே இருந்து அந்த மக்களை தம் வீடுகளுக்கு செல்லுமாறு சொன்னார். அந்த மக்களை இயேசு வழி அனுப்பிய பின்பு பிரார்த்தனை செய்வதற்காக மலைக்கு சென்றார். அன்று இரவு அந்த படகு கடலின் நடுவிலேயே இருந்தது. இயேசுவோ தனியே கரையிலேயே இருந்தார். கடலில் வெகு தூரம் படகு போய்விட்டதை கவனித்தார். அவரது சீஷர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுவதையும் அறிந்தார். காற்றானது அவர்களுக்கு எதிராக அடித்து கொண்டிருந்தது. அதிகாலையில் 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் தண்ணீரின் மேல் நடந்து நெருங்கினார். அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இயேசுவின் சீஷர்கள் அவர் தண்ணீரின் மேல் நடந்து போய்கொண்டிருப்பதை கண்டனர். அவர்கள் அவரை ஒரு ஆவி என்று நினைத்தனர். அவர்கள் அச்சத்தோடு கூச்சலிட்டனர். எல்லாரும் இயேசுவை பார்த்து பயந்தனர். ஆனால் இயேசுவோ அவர்களிடம்,
கவலைப்படாதீர்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்
என்று தேற்றினார். பிறகு அவர் சீஷர்கள் இருந்த படகினுள் ஏறிக்கொண்டார். காற்று அமைதியாயிற்று. சீஷர்கள் பெரிதும் பிரமித்தார்கள். அவர்கள் இயேசு 5 அப்பங்களில் இருந்து மிகுதியான அப்பங்களை உருவாக்கியதை பார்த்தார்கள். ஆனால் அதனுடைய பொருளை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதை அறிந்து கொள்ளும் சக்தியும் அவர்களுக்கு இல்லை. இயேசுவின் சீஷர்கள் அக்கடலை கடந்தனர். அவர்கள் கெனசரேத்தின் கரைக்கு வந்தனர். அங்கே படகை கட்டி வைத்தனர். அவர்கள் படகை விட்டு இறங்கியபோது மக்கள் இயேசுவை பார்த்தனர். அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். அம்மக்கள் ஓடிப்போய் அப்பகுதிகளில் உள்ள மக்களிடம் இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை அறிவித்தார்கள். இயேசு போகிற எல்லா இடங்களிலும் மக்கள் நோயாளிகளை படுக்கையோடு எடுத்து வந்தனர். அந்த பகுதிகளில் உள்ள ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் பண்ணைகளுக்கும் இயேசு சென்றார். இயேசு எங்கே சென்றாலும் அங்குள்ள மக்கள் நோயாளிகளை அவரிடம் எடுத்து வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் அவரது ஆடை நுனியையாவது தொடுவதற்கு அனுமதி கேட்டனர். அவரை தொட்டவர்கள் எல்லோரும் குணமடைந்தனர். மார்க்கு அதிகாரம் 7. எருசலேமிலிருந்து சில பரிசேயர்களும் சில வேதபாரகர்களும் வந்தனர். அவர்கள் இயேசுவை சுற்றி கூடினர். இயேசுவின் சீஷர்களில் சிலர் சுத்தமற்ற கைகளால் உணவு உண்பதை அவர்கள் கவனித்தார்கள். பரிசேயர்களும் யூதர்கள் அனைவரும் இத்தகு சிறப்பான முறையில் தன் கைகளை கழுவுவதற்கு முன்னால் உணவு உண்பதில்லை. அவர்கள் இதனை அவர்களின் முன்னோர் சொன்னபடி தொடர்ந்து செய்து வருகின்றனர். யூதர்கள் சந்தையில் ஏதாவது வாங்கும் பொழுது அதனை தனியான முறையில் கழுவி சுத்தப்படுத்தும் முன் அவர்கள் அதை உண்பதில்லை. இதைப்போன்று அவர்கள் பல விதிகளை தங்கள் முன்னோரிடமிருந்து பெற்று கடைபிடித்தனர். கிண்ணங்கள், குடங்கள், வெண்கல பாத்திரங்கள் போன்றவற்றை கழுவுவது ஆகியவற்றை கடைபிடித்தனர். பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இயேசுவிடம்,
உம்முடைய சீஷர்கள் நமக்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்களின் விதிமுறைகளை கை கொள்ளவில்லையே. உம்முடைய சீஷர்கள் சுத்தமற்ற கைகளால் தம் உணவை உண்டு வருகிறார்கள், ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்
என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம்,
நீங்கள் எல்லாரும் போலித்தனமானவர்கள். உங்களை பற்றி
ஏசாயா சரியாகவே எழுதியிருக்கிறான். அவன் எழுதியிருப்பது, இந்த மக்கள் என்னை மதிப்பதாய் சொல்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் தம் வாழ்வில் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்களின் வழிபாடு ஒரு பயனுமற்றது. அவர்கள் உபதேசிக்கும் விதிமுறைகள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. நீங்கள் தேவனின் கட்டளைகளை பின்பற்றுவதை நிறுத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மனிதனின் போதனைகளை கடைபிடித்து வருகிறீர்கள்
என்றார். மேலும் இயேசு அவர்களிடம்,
நீங்கள் சமர்த்தராக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த போதனையை பின்பற்றுவதற்காக தேவனின் கட்டளைகளை புறக்கணித்து விட்டீர்கள். உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் மதிப்பு கொடுங்கள் என்று மோசே சொல்லியிருக்கிறான். மேலும் அவன், எவன் ஒருவன் தன் தந்தையிடமோ அல்லது தாயிடமோ கெட்டவற்றை பேசுகிறானோ அவன் கொலை செய்யப்படத்தக்கவன் என்று கூறியிருக்கிறான். ஒருவன் தன் தந்தையையோ தாயையோ நோக்கி, நான் உங்களுக்கு உதவக்கூடியவற்றை செய்ய முடியும், ஆனால் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன், நான் அதை தேவனுக்கு தருவேன் என்று சொல்ல நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள். அவன் தன் தந்தைக்கோ தாய்க்கோ எதுவும் செய்ய தேவையில்லை என்று கற்பிக்கிறீர்கள். ஆகையால் தேவன் சொன்னவற்றை செய்வது அவ்வளவு முக்கியமில்லை என்று சொல்லித்தருகிறீர்கள். நீங்கள் சொல்பவற்றை மக்கள் செய்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இதுபோன்று பல செயல்களை செய்து வருகின்றீர்கள்
என்றார். மக்களை மீண்டும் இயேசு தன்னிடம் அழைத்தார். அவர்,
ஒவ்வொரு மனிதனும் எனக்கு செவி கொடுக்க வேண்டும், நான் சொல்பவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருந்து மனிதனுக்குள்ளே போகும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவனது உள்ளத்திலிருந்து வெளியே வருவதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். நான் சொல்வதை கேட்பவர்களே கவனியுங்கள்
என்றார். பின்னர் இயேசு அந்த மக்களிடமிருந்து விலகி வீட்டிற்குள் சென்றார். இந்த ஊமையை பற்றி அவரது சீஷர்கள் இயேசுவிடம் கேட்டனர்.
உங்களுக்கு புரிந்து கொள்வதில் இன்னும் சிரமங்கள் உள்ளனவா? வெளியே இருந்து மனிதனுக்குள் செல்லும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது என்பது புரியவில்லையா? உணவானது மனிதனின் மூளைக்குள் செல்வதில்லை, உணவு வயிற்றுக்குள் தான் செல்லும். பிறகு அந்த உணவு உடம்பை விட்டு வெளியேறிவிடும்
என்றார் இயேசு. மேலும் இயேசு,
மனிதனுக்குள்ளே இருந்து வெளிவரும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தி விடுகிறது. கெட்டவை எல்லாம் மனிதனுக்குள்ளே இருந்துதான் பிறக்கின்றன. அவன் மனதில் கெட்ட எண்ணங்கள், பாலியல் குற்றங்கள், களவு, கொலை, விபசாரம், சுயநலம், தீய செயல்கள், பொய், பொறாமை, புறங்கூறுதல், பெருமை பேசுதல், மூட வாழ்க்கை போன்றவை தோன்றும். இத்தகைய கெட்டவை எல்லாம் மனிதனுக்குள்ளே இருந்துதான் வருகின்றன. இத்தீயவையே மனிதனை மாசுபடுத்துபவை
என்றார். இயேசு அந்த இடத்தை விட்டு தீரு பகுதிக்குச் சென்றார். அங்கிருந்த ஒரு வீட்டுக்குச் சென்றார். அங்குதான் அவர் இருக்கிறார் என்பதை அங்குள்ள மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஆனால் அவர் மக்களின் கவனத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர் அங்கு இருப்பதை ஒரு பெண் கேள்வியுற்றாள். அவளது சிறு குமாரத்தி அசுத்த ஆவியை உடையவள். எனவே அவள் இயேசுவிடம் வந்து அவரது பாதத்தில் விழுந்து வணங்கினாள். அவள் யூதர் குலத்து பெண் அல்ல, அவள் கிரேக்க பெண். சீரோபேனிக்கியாவில் பிறந்தவள். அவள் தன் மகளை பிடித்த பிசாசை விரட்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அந்த பெண்ணிடம் இயேசு,
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களிடம் கொடுப்பது சரியன்று, முதலில் பிள்ளைகள் தேவையான அளவு உண்ணட்டும்
என்றார்.
அது உண்மைத்தான் ஆண்டவரே, பிள்ளைகள் உண்ணாத உணவு துணுக்குகளை மேசைக்கடியில் உள்ள நாய்கள் உண்ணலாமே
என்று அவள் பதில் சொன்னாள். பிறகு அந்த பெண்ணிடம் இயேசு,
இது நல்ல பதில், நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு போய்விட்டது
என்றார். அந்த பெண் வீட்டுக்கு போனாள். தன் குழந்தை படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டாள். பிசாசு அவளை விட்டு நீங்கியிருந்தது. பிறகு இயேசு தீரு பகுதியை விட்டு விலகி சீதோன் பகுதிக்குச் சென்றார். அங்கிருந்து அவர் கலிலேயா கடற்கரைக்குச் சென்றார். அங்கு இயேசு தெக்கபோளி வழியாக வந்தார். அங்கே அவர் இருக்கும்போது மக்கள் ஒரு மனிதனை அவரிடம் அழைத்து வந்தனர். அவன் ஒரு செவிடன். அவனால் பேசவும் முடியாது. அவனை குணப்படுத்தும் பொருட்டு அவன் மீது இயேசு தன் கையை வைக்குமாறு அவரிடம் அவர்கள் கெஞ்சி கேட்டனர். இயேசு அவனை அந்த மக்களிடமிருந்து விலக்கி தனியாய் அழைத்துச் சென்றார். அவர் தனது விரல்களை அவன் காது மீது வைத்தார். பிறகு இயேசு உமிழ்ந்து அவனது நாவையும் தொட்டார். இயேசு ஆகாயத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். பிறகு அந்த மனிதனிடம் இயேசு
எப்பத்தா
என்றார். இயேசு இதனை செய்ததும் அந்த மனிதனால் கேட்க முடிந்து பிறகு அவனால் நாவை பயன்படுத்தி தெளிவாக பேசவும் முடிந்தது. நடந்ததை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு மக்களை கேட்டுக்கொண்டார். இயேசு எப்போதும் தன்னை பற்றி எவரிடமும் கூற வேண்டாம் என்றே கட்டளையிடுவார். ஆனால் இது மக்களை இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் மேலும் மேலும் சொல்ல வைத்தது. மக்கள் அவரை பற்றி மிகவும் பிரமித்து போனார்கள். அவர்கள்,
இயேசு எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்கிறார். அவர் செவிடர்களை கேட்க வைக்கிறார், ஊமைகளை பேச வைக்கிறார்
என்று பேசிக்கொண்டனர். மார்க்கு அதிகாரம் 8. மற்றொரு முறை இயேசுவுடன் ஏராளமான மக்கள் இருந்தனர். மக்களுக்கு உண்ண உணவில்லாமல் இருந்தது. ஆகையால் இயேசு தன்னிடம் சீஷர்களை அழைத்தார்.
நான் இம்மக்களுக்காக பெரிதும் வருந்துகிறேன். அவர்கள் என்னோடு 3 நாட்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது உணவில்லை. அவர்களை பசியோடு வீட்டுக்கு அனுப்ப நான் விரும்பவில்லை. அவர்கள் உண்ணாமல் போனால் வழியில் சோர்வடைந்து விடலாம். சிலர் இங்கிருந்து வெகு தூரத்துக்கு செல்ல வேண்டும்
என்றார். இயேசுவின் சீஷர்களோ,
நாம் எந்த ஊருக்கும் அருகில் இல்லை. இங்குள்ள அனைவருக்கும் உணவளிக்க நாம் எங்கிருந்து உணவுகளை பெறுவது
என்று கேட்டனர்.
உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன
என்று இயேசு கேட்டார்.
எங்களிடம் 7 அப்பங்கள் மட்டுமே உள்ளன
என்று சீஷர்கள் கூறினர். இயேசு அந்த மக்களை தரையில் உட்கார சொன்னார். பிறகு அவர் 7 அப்பங்களையும் எடுத்து தேவனுக்கு நன்றி சொன்னார். இயேசு அப்பங்களை பங்கு வைத்து சீஷர்களிடம் கொடுத்தார். அவற்றை மக்களுக்கு கொடுக்குமாறு இயேசு கேட்டுக்கொண்டார். சீஷர்கள் அவர் சொன்னபடி செய்தனர். அச்சீஷர்கள் சில மீன்களையும் வைத்திருந்தனர். அவற்றையும் இயேசு வாங்கி பிரார்த்தனை செய்து மக்களுக்கு கொடுக்கும்படி சீஷர்களிடம் கூறினார். அனைத்து மக்களும் திருப்தியாக உண்டனர். பிறகு மீதியான உணவுப் பொருட்களை 7 கூடைகள் நிறைய சேர்த்தனர். அங்கே ஏறக்குறைய 4000 ஆண்கள் இருந்தனர். அவர்கள் உண்ட பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பிறகு இயேசு ஒரு படகில் ஏறி தன் சீஷர்களோடு தல்மனுத்தா பகுதிக்குச் சென்றார். பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து சில கேள்விகள் கேட்டனர். அவர்கள் அவரை சோதிக்க விரும்பினர். அவர் தேவனிடம் இருந்து வந்தவர் என்பதை நிரூபிக்க ஒரு அற்புதத்தை செய்யுமாறு அவர்கள் கேட்டனர். இயேசு வருத்தத்தோடு பெருமூச்சு விட்டார். அவர்,
எதற்காக மக்கள் அற்புதங்களை ஒரு ஆதாரமாக பார்க்க விரும்புகிறார்கள்? நான் உண்மையை கூறுகிறேன், அத்தகைய எந்த ஆதாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது
என்று கூறினார். பிறகு இயேசு பரிசேயர்களை விட்டு விலகி படகில் ஏறி அக்கரைக்குப் போனார். அவர்கள் படகில் போகும்போது சீஷர்களிடம் ஒரே ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அவர்கள் போதுமான அப்பங்களை கொண்டு வர மறந்துவிட்டார்கள். அவர்களை இயேசு எச்சரித்தார்.
கவனமாக இருங்கள். நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்
என்றார். இயேசுவின் சீஷர்கள் இதன் பொருளை பற்றி தங்களுக்குள் விவாதம் செய்தார்கள். அவர்கள்,
நம்மிடம் அப்பம் இல்லாததால்தான் இயேசு இவ்வாறு கூறுகிறார்
என்று முடிவு செய்தனர். இது பற்றி இயேசுவும் அறிந்து கொண்டார். எனவே,
அப்பம் இல்லாததை பற்றி ஏன் விவாதித்துக் கொள்கிறீர்கள்? உங்களால் இன்னும் உண்மையை பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லையே. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியாமல் இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேட்க முடியாமல் இருக்கிறீர்களா? நான் இதற்கு முன்னால் செய்தவற்றை நினைத்து பாருங்கள். நம்மிடம் போதுமான அப்பங்கள் இல்லாத போது என்ன செய்தேன்? 5 அப்பங்களை 5000 மக்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கவில்லையா? உண்டு மீதியான அப்பங்களை எத்தனை கூடைகளில் நிறைத்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள்
என்றார். அதற்கு சீஷர்கள்,
நாங்கள் மீதியான உணவுப் பொருள்களை 12 கூடைகளில் நிரப்பினோம்
என்றார்கள். மேலும் இயேசு,
நான் 7 அப்பங்களை 4000 மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததை நினைத்து பாருங்கள். அப்போது எஞ்சிய உணவுப் பொருளை எத்தனை கூடைகளில் நிறைத்து வைத்தீர்கள்
என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள்,
அவற்றை 7 கூடைகளில் நிறைத்து வைத்தோம்
என்றனர். இயேசு அவர்களிடம்,
நான் செய்தவற்றையெல்லாம் நினைவில் வைத்துள்ளீர்கள், ஆனால் இன்னமும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா
என்றார். இயேசுவும் அவரது சீஷர்களும் பெத்சாயிதாவுக்கு வந்தனர். சிலர் இயேசுவிடம் ஒரு குருடனை அழைத்து கொண்டு வந்தனர். அவர்கள் குருடனை தொட்டு குணப்படுத்துமாறு கெஞ்சி கேட்டனர். ஆகையால் இயேசு குருடனின் கையை பிடித்து கொண்டு ஊருக்கு வெளியே அழைத்து வந்தார். பிறகு இயேசு அவனது கண்ணில் எச்சிலை துப்பினார். அவன் மீது தன் கையை வைத்து,
இப்போது உன்னால் கொஞ்சமாவது பார்க்க முடிகிறதா
என்று கேட்டார். அக்குருடனால் பார்க்க முடிந்தது. எனவே அவன்,
ஆமாம், நான் மக்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் நடமாடுவதை பார்க்க முடிகிறது
என்றான். மேலும் இயேசு அவன் கண் மீது கையை வைத்தார். அவன் தன் கண்களை அகலமாக திறந்தான். அவனது கண்கள் குணம் பெற்றன. அவனால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்தது. இயேசு அவனை வீட்டுக்கு போகச் சொன்னார்.
நகரத்திற்குள் போகாதே
என்று இயேசு சொன்னார். இயேசுவும் அவரது சீஷர்களும் பிலிப்பு செசரியா நகரத்தை சார்ந்த ஊர்களுக்கு சென்றனர். அவர்களின் பயணத்தின் போது,
மக்கள் என்னை யாரென்று சொல்கிறார்கள்
என்று இயேசு கேட்டார். அதற்கு சீஷர்கள்,
சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்கின்றனர், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்கின்றனர்
என்று சொன்னார்கள். பிறகு இயேசு அவர்களிடம்,
நீங்கள் என்னை யாரென்று சொல்கின்றீர்கள்
என்று கேட்டார். அதற்கு பேதுரு,
நீர்தான் கிறிஸ்து
என்று பதில் கூறினான். இயேசு சீஷர்களிடம்,
நான் யாரென்று எவரிடமும் சொல்ல வேண்டாம்
என்றார். பிறகு இயேசு தன் சீஷர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினார். மனிதகுமாரன் பல வகையில் கஷ்டப்பட வேண்டும். அவர் யூத தலைவர்களால் ஒப்புக்கொள்ளப்படமாட்டார். தலைமை ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களால் கொல்லப்பட வேண்டும். இறந்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார். இவ்வாறு இயேசு நடக்கப் போவதையெல்லாம் எடுத்து கூறினார். எதையும் அவர் இரகசியமாய் வைக்கவில்லை. பேதுரு இயேசுவிடம் தனியே பேசினான். அவர் இவ்வாறு கூறுவது குறித்து பேதுரு கண்டித்து கூறினான். ஆனால் இயேசு மறுபக்கம் திரும்பி தன் சீஷர்களை பார்த்தார். பிறகு அவர் பேதுருவை கண்டித்தார்.
சாத்தானே, என்னை விட்டு விலகிப்போ. நீ தேவனுடைய காரியங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாய். நீ மனிதர் முக்கியமாக கருதும் காரியங்களை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருக்கிறாய்
என்றார். இயேசு மக்களை தம்மிடம் அழைத்தார். அவரது சீஷர்களும் அவரோடு இருந்தனர். பிறகு இயேசு,
யாராவது என்னை பின்பற்ற விரும்பினால் அவனது விருப்பங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். அவனது சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர வேண்டும். எவனொருவன் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறானோ அவன் அதனை இழப்பவனாகிறான். எவன் ஒருவன் எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தன்னை இழக்கிறானோ அவனது வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது. ஒருவனுக்கு உலகம் முழுவதும் கிடைத்தாலும் நரகத்தில் ஒருவன் தன் ஆத்துமாவை இழந்து போவானேயானால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஒருவன் தன் ஆன்மாவை திரும்ப பெற்றுக்கொள்ள எந்த விலையையும் கொடுக்க முடியாது. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் கேடுகளிலும் பாவங்களிலும் வாழ்கிறார்கள். எவனாவது என்னை குறித்தும் என் போதனையை குறித்தும் வெட்கப்படுவானேயானால் நானும் அவனை குறித்து வெட்கப்படுவேன். நான் என் பிதாவின் மகிமையோடும் தேவ தூதர்களோடும் வரும்போது அவனை குறித்து வெட்கப்படுவேன்
என்றார். மார்க்கு அதிகாரம் 9. பிறகு இயேசு,
நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இங்கே நிற்கின்ற மக்கள் சிலர், அவர்கள் மரணத்துக்கு முன் தேவனுடைய ராஜ்யம் வருவதை பார்ப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வரும்
என்றார். 6 நாட்களுக்கு பின் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை இயேசு அழைத்து கொண்டு உயரமான மலை உச்சிக்குச் சென்றார். அவர்கள் அங்கே தனியே இருந்தனர். சீஷர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் புதிய ரூபமடைந்தார். இயேசுவின் ஆடைகள் வெண்ணிறமாய் மின்னியது. அவை எவராலும் சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு வெண்மையாயிருந்தது. அப்போது 2 மனிதர்கள் அங்கே தோன்றி இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் மோசே, எலியா என்னும் இருவரே. பேதுரு இயேசுவிடம்,
போதகரே, நாம் இங்கே இருப்பது நல்லதாயிற்று. நாங்கள் கூடாரங்கள் அமைக்கப் போகிறோம். ஒன்று உமக்கு, மற்றொன்று மோசேக்கு, இன்னொன்று எலியாவுக்கு
என்றான். பேதுருவுக்கு தான் என்ன சொல்கிறோம் என்றே புரியாமல் சொன்னான். ஏனென்றால் அவனும் மற்ற 2 சீஷர்களும் மிகவும் பயந்திருந்தனர். பிறகு ஒரு மேகம் வந்து அவர்களை மறைத்தது. அந்த மேகத்திலிருந்து ஓர் ஒளி வந்தது. அது,
இவர் என் குமாரன், நான் இவரிடம் அன்பாயிருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள்
என்று சொன்னது. பிறகு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் சுற்றிலும் பார்த்தனர். ஆனால் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. இயேசுவும் அவரது சீஷர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தனர். இயேசு தன் சீஷர்களிடம்,
மலை மேலே பார்த்ததை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள். மனிதகுமாரன் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும் வரை காத்திருங்கள். பிறகு நீங்கள் பார்த்ததை மக்களுக்கு சொல்லலாம்
என்று கட்டளையிட்டார். ஆகையால் சீஷர்களும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் பார்த்ததை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் மரணத்திலிருந்து எழுவதன் பொருளை பற்றி தமக்குள் விவாதித்து கொண்டனர். சீஷர்கள் இயேசுவிடம்,
எலியா முதலில் வரவேண்டும் என்று வேதபாரகர் ஏன் கூறுகின்றனர்
என்று கேட்டனர்.
எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று வேதபாரகர்கள் கூறுவது சரிதான். அவன் எல்லாவற்றையும் இருக்க வேண்டிய முறைப்படி சீர்படுத்துவான். மனிதகுமாரன் மிகவும் கஷ்டப்படுவார் என்றும், உபயோகமற்றவர் என மக்களால் எண்ணப்படுவார் என்றும் வேத வாக்கியங்களில் எழுதியிருப்பது எதற்காக? எலியா ஏற்கனவே வந்துவிட்டான் என நான் சொல்கிறேன். அவனை பற்றி எழுதியிருக்கிறபடி மக்கள் தங்களுக்கு விருப்பமானபடி அவனுக்கு தீமை செய்தனர்
என்றார். பிறகு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியவர்களோடு இயேசு சென்று மற்ற சீஷர்களோடு சேர்ந்து கொண்டார். அங்கு அவர்கள் ஏராளமான மக்களால் சூழப்பட்டனர். வேதபாரகர்கள் அங்கு சீஷர்களோடு வாதம் செய்து கொண்டிருந்தனர். இயேசு வருவதை பார்த்து அவர்கள் ஆச்சரியத்தால் நிறைந்தனர். அவர்கள் ஓடி வந்து அவரை வரவேற்றனர். இயேசு சீஷர்களிடம்,
வேதபாரகர்களிடம் நீங்கள் எதை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்
என்று கேட்டார்.
ஆண்டவரே, நான் என் மகனை அழைத்து வந்தேன், அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான், அது அவனை பேசவிடாமல் செய்துவிட்டது. பிசாசு என் மகனை தாக்கி தரையில் தள்ளுகிறது, அவன் வாயில் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். நான் உம்முடைய சீஷர்களிடம் அப்பிசாசை துரத்தும்படி வேண்டினேன், அவர்களால் அது முடியவில்லை
என்றான் கூட்டத்திலுள்ள ஒருவன். அவர்களிடம்,
ஓ விசுவாசமில்லாத மக்களே, நான் உங்களோடு இன்னும் எவ்வளவு காலம் இருப்பது? உங்களோடு இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையாயிருப்பது? அந்த பையனை என்னிடம் கொண்டு வாருங்கள்
என்றார். ஆகையால் இயேசுவிடம் சீஷர்கள் பையனை கொண்டு வந்தனர். பிசாசு இயேசுவை பார்த்ததும் பையனை தாக்கியது. அவன் தரையில் விழுந்து உருண்டான். அவன் வாயில் நுரை தள்ளிற்று. இயேசு அப்பையனின் தந்தையிடம்,
எவ்வளவு காலமாக இது இவனுக்கு ஏற்பட்டு வருகிறது
என்று கேட்டார். அதற்கு அவன் தந்தை,
அவன் சிறுவனாக இருந்த சமயத்தில் இருந்தே இது உள்ளது. பிசாசு பலமுறை இவனை கொல்வதற்காக நீரிலும் நெருப்பிலும் தள்ளி இருக்கிறது. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள்
என்று கேட்டான். இயேசு அப்பையனின் தந்தையிடம்,
உங்களால் முடியுமானால் செய்யுங்கள் என்கிறாய். விசுவாசம் கொண்டவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்கத்தக்கவையே
என்றார். அப்பையனின் தந்தை பரவசமானான்.
நானும் விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்து என் விசுவாசத்தை பெருக செய்யுங்கள்
என்றான். எல்லா மக்களும் நடப்பதை அறிந்து கொள்ள ஓடி வருவதை பார்த்தார் இயேசு. ஆகையால் இயேசு அசுத்த ஆவியிடம் பேசினார். இயேசு,
அசுத்த ஆவியே, நீ இந்த சிறுவனை செவிடாகவும் பேச முடியாமலும் ஆக்கிவிட்டாய், இவனை விட்டு வெளியே வா என்றும் மீண்டும் இவனுள் செல்லாதே என்றும் உனக்கு கட்டளையிடுகிறேன்
என்றார். அந்த அசுத்த ஆவி கதறிற்று. மீண்டும் அப்பையனை தரையிலே விழும்படி செய்து அவனை விட்டு வெளியேறிற்று. அச்சிறுவன் இறந்தவனைப் போன்று கிடந்தான். பலர்,
அவன் இறந்து போனான்
என்றே சொன்னார்கள். ஆனால் இயேசு அவனது கையை பிடித்து அவன் எழுந்திருக்க உதவினார். இயேசு வீட்டுக்குள் சென்றார். அவரது சீஷர்களும் அவரோடு தனியே இருந்தார்கள். அவர்கள்,
எங்களால் ஏன் இந்த அசுத்த ஆவியை வெளியேற்ற முடியவில்லை
என்று கேட்டனர். இயேசுவோ,
இந்த வகையான ஆவியை பிரார்த்தனையை பயன்படுத்திதான் வெளியேற்ற முடியும்
என்றுரைத்தார். பிறகு இயேசுவும் அவரது சீஷர்களும் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். அவர்கள் கலிலேயா வழியே சென்றனர். தாம் இருக்கும் இடத்தை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று இயேசு விரும்பினார். இயேசு தன் சீஷர்களுக்கு தனியே உபதேசிக்க விரும்பினார். அவர்களிடம் இயேசு,
மனிதகுமாரன் மக்களிடம் ஒப்படைக்கப்படுவார், அவரை அவர்கள் கொலை செய்வார்கள், 3 நாட்களுக்கு பின் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவார்
என்றார். இயேசு என்ன பொருளில் கூறுகிறார் என்பதை சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் என்ன பொருள் கொள்கிறார் என்பதை விசாரிக்கவும் அவர்கள் அஞ்சினர். இயேசுவும் அவரது சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தனர். பிறகு இயேசு தன் சீஷர்களிடம்,
இன்று சாலையில் நீங்கள் எதை விவாதித்தீர்கள்
என்று கேட்டார். ஆனால் சீஷர்கள் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் அன்று அவர்களில் யார் மிகவும் உயர்ந்தவர் என்பது பற்றியே விவாதம் செய்தனர். ஓரிடத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டு 12 சீஷர்களையும் அருகில் அழைத்தார். அவர்களிடம் இயேசு,
எவனாவது மிக முக்கியமானவனாக விரும்பினால் அவன் தன்னை விட மற்ற அனைவரையும் மிக முக்கியமானவர்களாக கருதி அவன் அனைவருக்கும் வேலைக்காரனாக இருக்க வேண்டும்
என்றார். பிறகு இயேசு ஒரு குழந்தையை தூக்கினார். சீஷர்கள் முன்பு அக்குழந்தையை நிறுத்தினார். தன் கைகளால் குழந்தையை தாங்கியபடி,
இத்தகைய குழந்தைகளை என் பெயரில் ஏற்றுக்கொள்கிற எந்த மனிதனும் என்னையும் ஏற்றுக்கொண்டவனாகிறான். என்னை ஏற்றுக்கொள்கிற எவனும் என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறான்
என்றார். பிறகு யோவான் இயேசுவை பார்த்து,
போதகரே, உங்கள் பெயரை பயன்படுத்தி ஒருவன் பிசாசை துரத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, நம்மவர்களில் ஒருவனும் அல்ல. எனவே அவ்வாறு செய்வதை நிறுத்தச் சொன்னோம்
என்றான். இயேசுவோ,
அவனை நிறுத்தாதீர்கள். எவனொருவன் என் பெயரை பயன்படுத்தி வல்லமையான செயல்களை செய்கிறானோ அவன் எனக்கு எதிராக தீயவற்றை செய்ய மாட்டான். எனக்கு எதிராக தீமை செய்யாதவன் எனக்கு வேண்டியவன். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவனாவது ஒருவன் என் பேரின் நிமித்தம் உங்களுக்கு குடிக்க தண்ணீர் தருவானேயானால் அவன் அதற்குரிய பலனை அடையாமல் போக மாட்டான். இச்சிறுவர்களில் யாராவது ஒருவன் என் மீது நம்பிக்கை வைத்ததினால் இவர்களை பாவத்திற்கு வழிநடத்தும் எவனுக்கும் பெருங்கேடு வரும். அத்தகையவனின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் மூழ்கடிப்பது நல்லதாக இருக்கும். உங்கள் கைகளில் ஒன்று நீங்கள் பாவம் செய்ய காரணமாக இருக்குமானால் அதனை வெட்டி எறியுங்கள். உன் உயிரை எப்போதைக்கும் இழப்பதை விட உன் சரீரத்தின் ஒரு பகுதியை இழப்பது பரவாயில்லை. இரண்டு கையோடு நரகத்துக்கு போவதை விட இது நல்லது. அங்கு நெருப்பு அடங்காமல் எரியும். உன் கால் நீ பாவம் செய்ய காரணமானால் அதனை வெட்டிப்போடு. நீ உன் வாழ்க்கையை இழந்து போவதை விட காலை மட்டும் இழப்பது பரவாயில்லை. இரண்டு கால்களோடு நரகத்துக்கு போவதை விட இது பரவாயில்லை. உனது கண் நீ பாவம் செய்ய காரணமானால் அதை பிடுங்கி போடு. உனது வாழ்வு முழுவதையும் இழப்பதை விட ஒரு கண்ணை உடையவனாய் இருப்பது பரவாயில்லை. இரண்டு கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒரு கண்ணை உடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவது பரவாயில்லை. நரகத்தில் மனிதரை சாப்பிடும் புழுக்கள் ஒருபோதும் சாவதில்லை. அங்கே நெருப்பானது எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் நெருப்பால் தண்டிக்கப்படுவார்கள். உப்பு நல்லதுதான், ஆனால் உப்பு தனது சுவையை இழந்து போனால் நீ மீண்டும் அச்சுவையை அதில் ஊட்ட முடியாது. அதனால் நல்ல குணமுடையவர்களாயிருங்கள். ஒருவருக்கொருவர் சமாதானமாயிருங்கள்
என்றார். மார்க்கு அதிகாரம் 10. பிறகு அந்த இடத்தை விட்டு இயேசு வெளியேறினார். அவர் யோர்தான் ஆற்றை கடந்து யூதயா பகுதிக்குள் சென்றார். அங்கு ஏராளமான மக்கள் அவரிடம் வந்தார்கள். வழக்கம் போல இயேசு அவர்களுக்கு போதனை செய்தார். சில பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை தவறாக ஏதாவது பேச வைக்க முயன்றார்கள். அவர்கள் அவரிடம்,
ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்வது சரியா
என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம்,
மோசே உங்களிடம் என்ன செய்யுமாறு கட்டளையிட்டார்
என்று கேட்டார். பரிசேயர்களோ,
ஒருவன் விவாகரத்துக்கான சான்றிதழை எழுதி அதன் மூலம் தன் மனைவியை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே அனுமதித்திருக்கிறார்
என்றனர். அவர்களிடம் இயேசு,
மோசே உங்களுக்காக அவ்வாறு எழுதியிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனின் போதனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள். ஆனால் தேவன் உலகை படைக்கும்போது அவர் மக்களை ஆணென்றும் பெண்ணென்றும் படைத்தார். அதனால்தான் ஒருவன் தன் தாயையும் தந்தையையும் விட்டுவிட்டு மனைவியோடு சேர்ந்து கொள்கிறான். இருவரும் ஒருவர் ஆகிவிடுகிறார்கள். எனவே அவர்கள் இருவராயில்லாமல் ஒருவராகி விடுகின்றனர். தேவன் அந்த இருவரையும் ஒன்று சேர்த்து விடுகிறார். எனவே எவரும் அவர்களை பிரிக்கக்கூடாது
என்றார். பிறகு இயேசுவும் சீஷர்களும் அந்த வீட்டில் தனியே இருந்தனர். அப்போது சீஷர்கள் இயேசுவிடம் மீண்டும் விவாகரத்து பற்றிய கேள்வியை கேட்டனர். அதற்கு இயேசு,
எவனொருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொள்கிறானோ அவன் தன் மனைவிக்கு எதிரான பாவியாகிறான், அத்துடன் விபச்சாரமாகிய பாவத்துக்கும் ஆளாகிறான். இதுபோலவே தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவனை மணந்து கொள்கிற பெண்ணும் விபச்சாரம் செய்யும் பாவியாகிறாள்
என்றார். மக்கள் தம் சிறு குழந்தைகளை இயேசு தொடுவதற்காக கொண்டு வந்தனர். ஆனால் இயேசுவின் சீஷர்கள் குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம் என்று தடுத்தனர். இதனை இயேசு கவனித்தார். சிறுவர் தம்மிடம் வருகிறதை சீஷர்கள் தடை செய்தது அவருக்கு பிரியமில்லை. எனவே அவர்களிடம்,
குழந்தைகள் என்னிடம் வருவதை அனுமதியுங்கள், அவர்களை தடுத்து நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் குழந்தைகளை போன்றவர்களுக்குரியது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், குழந்தைகள் எதையும் ஏற்றுக்கொள்வதைப் போன்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அதற்குள் நுழைய முடியாது
என்றார். பிறகு இயேசு குழந்தைகளை கைகளால் அணைத்து கொண்டார். இயேசு அவர்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வாதமும் செய்தார். இயேசு அவ்விடத்திலிருந்து புறப்பட ஆரம்பித்தார். அப்போது ஒரு மனிதன் ஓடி வந்து அவருக்கு முன்னால் முழங்காலிட்டு வணங்கினான். அவன்,
நல்ல போதகரே, நான் நித்திய வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
என்னை நீ நல்லவர் என்று ஏன் அழைக்கிறாய்? தேவன் மட்டுமே நல்லவர். ஆனால் உனது வினாவுக்கு விடை அளிக்கிறேன். நீ எவரையும் கொலை செய்யாமல் இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாமல் இருப்பாயாக, களவு செய்யாமல் இருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக, நீ உன் தந்தையையும் தாயையும் மரியாதை செய்வாயாக என்று கட்டளைகள் சொல்வது உனக்கு தெரியுமா
என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன்,
போதகரே, நான் குழந்தை பருவத்திலிருந்தே இக்கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வருகிறேன்
என்றான். இயேசு அவனை கவனித்தார். இயேசுவுக்கு அவன் மீது அன்பு பிறந்தது. இயேசு அவனிடம்,
நீ செய்வதற்கு உரிய காரியம் இன்னும் ஒன்று உள்ளது. நீ போய் உனக்கு உரியவற்றையெல்லாம் விற்றுவிடு, அப்பணத்தை ஏழை மக்களுக்கு கொடு, உனக்கு பரலோகத்தில் நிச்சயம் பொக்கிஷம் இருக்கும், பிறகு என்னை பின்பற்றி வா
என்றார். இயேசு இவற்றை சொன்னதும் அந்த மனிதன் மிகவும் வருத்தப்பட்டு அப்புறம் போனான். அவனது வருத்தத்துக்கு காரணம் அவன் பெருஞ்செல்வந்தனாயிருந்ததுதான். அதோடு அச்செல்வத்தை பாதுகாக்கவும் நினைத்ததுதான். பிறகு இயேசு சுற்றிலும் பார்த்து தன் சீஷர்களிடம்,
ஒரு பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவது மிகவும் கடினமான ஒன்று
என்றார். இயேசு சொன்னதை குறித்து சீஷர்கள் அதிசயப்பட்டார்கள். இயேசு மீண்டும்,
என் பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைவது கடினமானது, அதிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒரு பணக்காரன் நுழைவது மிகவும் கடினமானது. இதைவிட ஊசியின் காதிற்குள் ஒரு ஒட்டகம் எளிதாக நுழைந்துவிடும்
என்றார். சீஷர்கள் பெரிதும் அதிசயப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்,
பிறகு யார் இரட்சிக்கப்படுவார்
என்று கேட்டனர். இயேசு தன் சீஷர்களை பார்த்து,
மக்கள் தங்களால் எதுவும் செய்து கொள்ள இயலாது, அது தேவனிடமிருந்துதான் வரவேண்டும். தேவனே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்
என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம்
என்றான். இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், எவன் ஒருவன் தனது வீட்டையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தந்தையையும் தாயையும் குழந்தைகளையும் பண்ணைகளையும் எனக்காகவும் நற்செய்திக்காகவும் தியாகம் செய்கிறானோ அவனுக்கு அவன் விட்டதை விட 100 மடங்கு கிடைக்கும். இங்கே இந்த உலகத்தில் அவன் மிகுதியான வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயார்களையும் குழந்தைகளையும் பண்ணைகளையும் பெறுவான். அதோடு பல துன்பங்களையும் அடைவான். ஆனால் அவன் நித்திய வாழ்வு என்னும் பரிசினை வரப்போகும் உலகில் பெறுவான். இப்போது மிக உயர்ந்த இடத்தில் உள்ள பலர் எதிர்காலத்தில் மிக தாழ்ந்த இடத்துக்கு செல்வர். மிக தாழ்ந்த இடத்திலுள்ள பலர் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்வர்
என்றார். இயேசுவும் அவரோடு இருந்த மக்களும் அங்கிருந்து எருசலேமுக்கு போகும் பாதையில் இருந்தனர். அவர்களுக்கு தலைமை ஏற்று இயேசு அழைத்துச் சென்றார். இயேசுவின் சீஷர்கள் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர் பின்னால் போன மக்களோ அச்சப்பட்டனர். மீண்டும் இயேசு தன் 12 சீஷர்களை கூட்டி அவர்களோடு தனியாக பேசினார். எருசலேமில் அவருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி கூறினார்.
நாம் எருசலேமுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். மனிதகுமாரன் அங்கே தலைமை ஆசாரியர்களிடமும் வேத பாரகர்களிடமும் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் மனிதகுமாரன் சாக வேண்டும் என்று தீர்ப்பளிப்பர். அவர்கள் மனிதகுமாரனை யூதர் அல்லாதவர்களிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் அவரை குறித்து நகைப்பர். அவர் மீது காரி உமிழ்வார்கள். வாரினால் அடிப்பார்கள். கொலை செய்வார்கள். அவரோ மரணமடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுவார்
என்றார். பிறகு செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள்,
போதகரே, நீங்கள் எங்களுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்
என்றனர். அவர்களிடம் இயேசு,
நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்கள்
எனக் கேட்டார்.
உங்கள் ராஜ்யத்தில் உங்களுக்கென்று மகிமை உள்ளது. எங்களில் ஒருவர் உங்கள் வலது பக்கத்திலும் இன்னும் ஒருவர் இடது பக்கத்திலும் இருக்க வாய்ப்பு தர வேண்டும்
என்றனர். அதற்கு இயேசு,
நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லை. நான் ஏற்கப் போகும் பாடுகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் ஞானஸ்நானம் பெறும் விதத்திலேயே நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியுமா
என்று கேட்டார். அவர்கள்,
ஆமாம், எங்களால் முடியும்
என்றனர். இயேசு அவர்களிடம்,
நான் படப்போகும் துன்பங்களையெல்லாம் நீங்களும் படவேண்டியதிருக்கும். நான் பெறப்போகும் ஞானஸ்நானத்தை நீங்களும் பெற வேண்டியதிருக்கும். எனக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கப் போகிறவர்களை என்னால் தீர்மானிக்க முடியாது. அந்த இடத்திற்காக சிலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவே அந்த இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன
என்றார். ஏனைய 10 சீஷர்களும் இயேசு சொல்வதை கேட்டனர். அவர்களுக்கு யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் ஏற்பட்டது. இயேசு தன் சீஷர்களையெல்லாம் தம்மிடம் அழைத்தார். அவர்களிடம்,
யூதர் அல்லாத மக்கள் ஆள்வோர்கள் என கருதப்படுகின்றனர். இந்த ஆள்வோர்கள் தம் அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துவதையே பெரிதும் விரும்புகிறார்கள். அவர்களின் முக்கிய தலைவர்கள் தம் அதிகாரத்தை மக்கள் மீது செலுத்துவதையே பெரிதும் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் மேற்கொள்ளும் வழி இதுவாக இருக்கக்கூடாது. உங்களில் ஒருவன் பெரியவனாக விரும்பினால் அவன் ஒரு வேலைக்காரனைப் போல மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உங்களில் ஒருவன் மிகவும் முக்கியஸ்தனாக விரும்பினால் அவன் அடிமையைப் போல உங்கள் எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும். இதுபோலவே மனிதகுமாரன் பிறருடைய பணிவிடைகளை பெறுவதற்காக வரவில்லை. அவர் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவே வந்துள்ளார். அவர் பல மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தர வந்துள்ளார்
என்றார். பிறகு அவர்கள் எரிகோ நகரத்திற்கு வந்தனர். இயேசு அந்த நகரத்தையும் விட்டு தன் சீஷர்களோடும் மற்ற சில மக்களோடும் வெளியேறினார். பர்த்திமேயு எனப்படும் ஒரு குருடன் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசு வந்து கொண்டிருப்பதை அறிந்து சத்தமிட ஆரம்பித்தான். அவன்,
தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யும்
என்றான். பல மக்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். ஆனால் அந்த குருடன் இன்னும் சத்தமாக,
தாவீதின் குமாரனே, எனக்கு உதவி செய்யும்
என்றான். அவ்விடத்தில் இயேசு,
அந்த மனிதனை இங்கே வரச் சொல்லுங்கள்
என்றார். எனவே அவர்கள் அக்குருடனை அழைத்தனர். அவர்கள்,
மகிழ்ச்சியாயிரு, எழுந்து வா, இயேசு உன்னை அழைக்கிறார்
என்றனர். அக்குருடன் விரைவாக எழுந்தான். அவன் தன் மேலாடையை அவ்விடத்தில் இருந்துவிட்டு இயேசுவின் அருகில் சென்றான். இயேசு அவனிடம்,
நான் உனக்காக என்ன செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகிறாய்
எனக் கேட்டார். அதற்கு அக்குருடன்,
போதகரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும்
என்றான்.
போ, நீ குணமானாய், ஏனெனில் நீ விசுவாசத்தோடு இருந்தாய்
என்று இயேசு சொன்னார். அதனால் அவன் பார்வை பெற்றான். அவன் இயேசுவை பின்தொடர்ந்து போனான். மார்க்கு அதிகாரம் 11. இயேசுவும் அவரது சீஷர்களும் எருசலேமை அடைந்தனர். அவர்கள் ஒலிவமலையில் உள்ள பெத்பகே, பெத்தானியா என்னும் நகரங்களுக்கு அருகில் வந்தனர். அங்கே இயேசு இரண்டு சீஷர்களை அனுப்பி சிலவற்றை செய்ய சொன்னார். இயேசு,
நீங்கள் பார்க்கிற எதிரேயுள்ள ஊருக்குள் செல்லுங்கள். உள்ளே நுழைந்ததும் ஓர் இளம் கழுதை கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள். இதுவரை எவராலும் சவாரி செய்யப்படாத கழுதை அது. அதை அவிழ்த்து இங்கே கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம், எதற்காக இதை கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டால், அவர்களிடம், ஆண்டவருக்கு இது தேவைப்படுகிறது, அவர் இதனை விரைவில் திருப்பி அனுப்புவார் என்று சொல்லுங்கள்
என்றார். சீஷர்கள் நகரத்துக்குள் நுழைந்தனர். ஒரு வீட்டுக்கு வெளியே சாலை ஓரத்தில் ஓர் இளம் கழுதை கட்டி வைக்கப்பட்டிருந்தது. சீஷர்கள் அதனை அவிழ்த்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் இதனை பார்த்தனர்.
என்ன செய்கிறீர்கள்? ஏன் கழுதையை அவிழ்க்கிறீர்கள்
என்று கேட்டனர். இயேசு சொன்னபடி அவர்கள் பதில் சொன்னார்கள். அவர்கள் கழுதையை அழைத்துச் செல்ல அனுமதித்தனர். சீஷர்கள் கழுதையை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவரது சீஷர்கள் தம் மேலாடைகளை கழுதையின் மேல் விரித்தனர். இயேசு அதன் மேல் உட்கார்ந்தார். ஏராளமான மக்கள் தம் மேலாடைகளை சாலையில் விரித்து இயேசுவை வரவேற்றனர். இன்னும் சிலர் மரக்கிளைகளை வெட்டி அவற்றை சாலையில் பரப்பினர். சிலர் இயேசுவுக்கு முன்னால் நடந்து சென்றனர். சிலர் இயேசுவிற்கு பின்னால் சென்றனர்.
அவரை புகழுங்கள், கர்த்தரின் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தமது தந்தையான தாவீதின் ராஜ்யம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள தேவனை போற்றுவோம்
என்று அவர்கள் சத்தமிட்டனர். எருசலேமுக்குள் சென்று அங்குள்ள தேவாலயத்திற்குள் இயேசு நுழைந்தார். தேவாலயத்தில் எல்லாவற்றையும் இயேசு பார்த்தார். ஆனால் ஏற்கனவே நேரமாகிவிட்டிருந்தது. ஆகையால் இயேசு அங்கிருந்து பெத்தானியாவுக்கு தன் 12 சீஷர்களோடு சென்றார். மறுநாள் அவர்கள் பெத்தானியாவை விட்டு புறப்பட்டனர். அவருக்கு பசித்தது. இயேசு இலைகள் நிறைந்த அத்திமரம் ஒன்றை பார்த்தார். அவர் அதன் அருகில் சென்று ஏதேனும் பழங்கள் உள்ளனவா என்று கவனித்தார். அதில் பழங்கள் ஏதுமில்லை, வெறும் இலைகளே இருந்தன. அது கனி கொடுப்பதற்கு உரிய சரியான காலம் இல்லை. ஆகையால் இயேசு அத்திமரத்திடம்,
இனி மக்கள் யாரும் உன்னிடமிருந்து ஒருபோதும் பழத்தை தின்னமாட்டார்கள்
என்றார். இயேசு சொன்னதை சீஷர்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் எருசலேமை அடைந்தனர். அவர் தேவாலயத்திற்குள் நுழைந்தார். அங்கே பொருள்களை விற்றுக்கொண்டும் வாங்கிக் கொண்டும் இருந்த மக்களை இயேசு விரட்டினார். பலவித பணங்களை மாற்றி கொடுத்து கொண்டிருந்தவர்களின் பலகைகளை தலைகீழாக கவிழ்த்து போட்டார். புறாக்கள் வைத்திருந்த பலகைகளையும் அப்புறப்படுத்தினார். ஒருவரையும் தேவாலயத்தின் வழியே பொருள்களை எடுத்துச் செல்ல இயேசு அனுமதிக்க மறுத்தார். பிறகு இயேசு மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார்.
எனது வீடு எல்லா மக்களின் பிரார்த்தனைக்கான வீடு என அழைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனின் வீட்டை திருடர்கள் ஒளியும் இடமாக மாற்றுகிறீர்கள்
என்றார். தலைமை ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் இவற்றை கேட்டனர். அவர்கள் இயேசுவை கொல்வதற்கு வழி தேடினர். மக்கள் அனைவரும் இயேசுவின் போதனைகளை கேட்டு வியப்பதை அறிந்து அவர்கள் அச்சப்பட்டனர். அன்று இரவு இயேசுவும் அவரது சீஷர்களும் அந்நகரத்தை விட்டு வெளியேறினர். மறுநாள் காலையில் இயேசு தனது சீஷர்களோடு நடந்து கொண்டிருந்தார். முந்தின நாள் இயேசு சபித்த அத்திமரத்தை அவர்கள் பார்த்தனர். அம்மரம் செத்து காய்ந்து வேரும் உலர்ந்து போயிருந்தது. பேதுரு அம்மரத்தை பற்றி நினைவு கூர்ந்து இயேசுவிடம்,
போதகரே, பாருங்கள், நேற்று இம்மரம் பட்டு போகுமாறு சொன்னீர்கள், இன்று இது உலர்ந்து இறந்து விட்டது
என்றான். அதற்கு இயேசு,
தேவனிடம் விசுவாசம் வைத்திருங்கள், நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். மலையே போய் கடலில் விழு என்று உங்களால் மலைக்கு ஆணையிட முடியும். உங்கள் மனதில் சந்தேகம் இல்லாதிருந்தால் நீங்கள் சொல்வது நடக்கும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களுக்காக அவற்றை செய்வார். ஆகையால் உங்கள் பிரார்த்தனையின் போது தேவனிடம் காரியங்களை கேளுங்கள். அவற்றை கிடைக்கப் பெற்றோம் என்று நீங்கள் நம்பினால் அவை உங்களுக்கு உரியதாகும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது ஏதாவது ஒன்றை குறித்து நீங்கள் யாரிடமாவது கோபம் கொண்டிருப்பது நினைவில் வந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இதை செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களது தவறுகளை மன்னித்து விடுவார்
என்றார். இயேசுவும் சீஷர்களும் மீண்டும் எருசலேமுக்கு சென்றார்கள். அவர் தேவாலயத்திற்குள் நடந்து கொண்டிருந்தார். தலைமை ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் மூத்த யூத தலைவர்களும் இயேசுவிடம் வந்தனர். அவரிடம்,
எங்களுக்கு சொல், இவற்றையெல்லாம் செய்ய நீ எங்கிருந்து அதிகாரம் பெற்றாய்? யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது
என்று கேட்டனர். அதற்கு இயேசு,
நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். பிறகு நான் யாருடைய அதிகாரத்தால் இவற்றையெல்லாம் செய்கிறேன் என்பதை கூறுகிறேன். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தபோது அந்த அதிகாரம் அவனுக்கு தேவனிடமிருந்து வந்ததா அல்லது மனிதனிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள்
என்றார். யூத தலைவர்கள் இயேசுவின் கேள்வியை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அவர்கள்,
நாம் இவனிடம் யோவான் தேவனிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதாகச் சொன்னால் நம்மிடம் இவன் பிறகு ஏன் யோவான் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று கேட்பான். மனிதனிடமிருந்து வந்தது என்று சொல்வோமானால் பின்னர் மக்கள் நம்மீது கோபம் கொள்வர்
என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆகையால் அவர்கள் இயேசுவிடம்,
எங்களுக்கு பதில் தெரியாது
என்றனர். இயேசுவும்,
அப்படியானால் நானும் யார் அதிகாரத்தால் இதனை செய்கிறேன் என்பதை சொல்ல மாட்டேன்
என்றார். மார்க்கு அதிகாரம் 12. மக்களுக்கு போதிக்க இயேசு உவமைகளை பயன்படுத்தினார்.
ஒருவன் தன் தோட்டத்தில் திராட்சை பயிரிட்டான். அவன் வயலை சுற்றி மதில் சுவர் எழுப்பினான். திராட்சை ரசம் உருவாக்க ஒரு குழியை தோண்டினான். பிறகு அவன் ஒரு கோபுரத்தையும் கட்டினான். அவன் அத்தோட்டத்தை சில விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விட்டான். பிறகு அவன் வேறு தேசத்துக்கு போய்விட்டான். பின்னர் திராட்சை பழம் பறிப்பதற்கான காலம் வந்தது. திராட்சை தோட்டத்திலுள்ள பழத்தின் குத்தகை பங்கை வாங்கி வருமாறு தோட்டக்காரன் ஒரு வேலையாளை அனுப்பி வைத்தான். ஆனால் விவசாயிகள் அவனை பிடித்து கட்டி வைத்து அடித்து வெறுங்கையோடு அனுப்பினர். பின்பு வேறொரு வேலையாளை தோட்டக்காரன் அனுப்பினான். அந்த விவசாயிகள் அவனை தலையில் அடித்தனர். அவர்கள் அவனுக்கு அவமரியாதை செய்தனர். அதனால் தோட்டக்காரன் மேலும் ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைத்தான். அந்த விவசாயிகள் அவனை கொன்று போட்டார்கள். அந்த தோட்டக்காரன் மேலும் பல வேலைக்காரர்களை விவசாயிகளிடம் அனுப்பி வைத்தான். விவசாயிகளோ அவர்களில் சிலரை அடித்தும் சிலரை கொன்றும் போட்டார்கள். அந்த தோட்டக்காரனிடம் மேலும் ஒரே ஒரு ஆளே இருந்தான். அவன்தான் அவனது குமாரன். அவன் தன் குமாரனை பெரிதும் நேசித்தான். எனினும் அவன் குமாரனை விவசாயிகளிடம் அனுப்ப முடிவு செய்தான். கடைசி ஆளாக தன் குமாரனை மட்டுமே அனுப்ப முடியும் என்று எண்ணினான். என் குமாரனையாவது விவசாயிகள் மதிப்பார்கள் என்று நம்பினான். ஆனால் விவசாயிகள் தங்களுக்குள், இவன்தான் தோட்டத்து சொந்தக்காரனின் குமாரன், இந்த தோட்டம் இவனுக்கு உரியதாகும், இவனை நாம் கொன்றுவிட்டால் இத்தோட்டம் நம்முடையதாகிவிடும் என்று பேசிக்கொண்டனர். ஆகையால் அந்த விவசாயிகள் அவனது குமாரனை பிடித்து கொன்று தோட்டத்துக்கு வெளியே தூக்கி எறிந்துவிட்டனர். ஆகையால் தோட்டத்து சொந்தக்காரன் வேறு என்ன செய்வான்? அவன் தோட்டத்துக்கு போய் அந்த விவசாயிகளை எல்லாம் கொல்வான். பிறகு அத்தோட்டத்தை வேறு விவசாயிகளுக்கு கொடுப்பான். உறுதியாகவே நீங்கள் இந்த வாக்கியத்தை வாசித்துள்ளீர்கள். வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என ஒதுக்கிய கல்லே வீட்டின் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் ஒருவரே இதனை செய்தவர். இது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது.
இயேசு சொன்ன இந்த ஊமையை யூத தலைவர்களும் கேட்டனர். இந்த ஊமை தங்களை பற்றியது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். எனவே அவர்கள் இயேசுவை கைது செய்ய ஒரு காரணத்தை தேடினர். எனினும் அவர்களுக்கு மக்களை பற்றிய பயம் இருந்தது. எனவே அவர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். பிறகு யூத தலைவர்கள் சில பரிசேயர்களையும் ஏரோதியர்கள் என்னும் குழுவில் இருந்து சிலரையும் இயேசுவிடம் அனுப்பி வைத்தார்கள். ஏதாவது இயேசு தவறாக பேசினால் அவரை பிடிக்க வேண்டுமென்று விரும்பினர். பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவிடம் சென்றனர்.
போதகரே, நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர் என்று எங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி உங்களுக்கு எவ்வித அச்சமும் கிடையாது. அவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரே மாதிரிதான். தேவனின் வழியை பற்றிய உண்மையையே நீங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறீர்கள். ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா இல்லையா என்பது பற்றி கூறுங்கள். நாங்கள் வரி கொடுக்கலாமா வேண்டாமா
என்று கேட்டனர். அவர்களின் தந்திரத்தை இயேசு அறிந்து கொண்டார். அவர்,
எதையெதையோ சொல்லி என்னை ஏன் பிடிக்க முயற்சி செய்கிறீர்கள்? ஒரு வெள்ளிக்காசை கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும்
என்றார். அவர்கள் ஒரு காசை கொடுத்தார்கள். அவர்களிடம் இயேசு,
யாருடைய உருவப்படம் இந்த காசில் உள்ளது? யாருடைய பெயர் இதில் எழுதப்பட்டுள்ளது
என்று கேட்டார். அவர்களோ அதற்கு,
இது ராயனுடைய படம், இதில் ராயனின் பெயர் உள்ளது
என்றனர். இயேசு அவர்களை பார்த்து,
ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை தேவனிடம் கொடுங்கள்
என்றார். அந்த மக்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு சில சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் ஒரு வினாவை கேட்டார்கள்.
போதகரே, ஒருவன் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இறந்து போனால் அவனது சகோதரன் அவனது மனைவியை மணந்து கொள்ளலாம் என்று மோசே எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது இறந்த சகோதரனுக்கு உரியதாகும் என்கிறார். 7 சகோதரர்கள் இருந்தார்கள். முதல் சகோதரன் மணந்து கொண்டபின் இறந்து போனான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆகவே 2வது சகோதரன் அவளை மணந்து கொண்டான். அவனுக்கும் குழந்தைகள் இல்லை, அவனும் இறந்து விட்டான். இதுபோலவே 3வது சகோதரனுக்கும் ஏற்பட்டது. இவ்வாறே 7 சகோதரர்களும் அப்பெண்ணை மணந்து இறந்து விட்டனர். யாருக்குமே அந்த பெண்ணோடு குழந்தை பிறக்கவில்லை. இறுதியில் அந்த பெண்ணும் இறந்து விட்டாள். ஆனால் 7 சகோதரர்களும் அவளை மணந்திருக்கின்றனர். ஆகவே மரணத்திலிருந்து மக்கள் எழும் காலத்திலே அந்த பெண் யாருடைய மனைவியாக கருதப்படுவாள்
என்று கேட்டனர். இதற்கு இயேசு,
ஏன் இந்த தவறை செய்கிறீர்கள்? இதற்கு காரணம்
வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் அறிகிறதில்லை, அல்லது நீங்கள் தேவனின் வல்லமையை தெரிந்து கொள்ளவில்லை. மரணத்தில் இருந்து எழும் மக்கள் மத்தியில் திருமண உறவுகள் ஏதும் இராது. மக்கள் ஒருவரை ஒருவர் மணந்து கொள்ள மாட்டார்கள். அனைத்து மக்களும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மக்கள் மரணத்திலிருந்து எழுவது பற்றி தேவன் சொன்னதை நீங்கள் நிச்சயம் வாசித்திருக்கிறீர்கள். மோசே தனது நூலில் முச்செடி எரிந்ததை பற்றி சொல்லும்போது தேவன் மோசேயிடம் இவ்வாறு சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் தேவனுமாயிருக்கிறேன். இவர்கள் உண்மையிலேயே மரித்தவர்கள் அல்லர். அவர் உயிரோடு இருப்பவர்களுக்கே தேவனாயிருக்கிறார். சதுசேயர்களாகிய நீங்கள் தவறானவர்கள்
என்றார். வேதபாரகர்களில் ஒருவன் இயேசுவிடம் வந்தான். அவன் இயேசுவும் சதுசேயர்களும் விவாதிப்பதைக் கேட்டான். இயேசு அவர்களுக்கு நல்ல பதில் கொடுப்பதை பார்த்தான். எனவே அவன் இயேசுவிடம்,
கட்டளைகளுள் எது மிக முக்கியமானது
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
இஸ்ரவேலின் மக்களே, கவனியுங்கள், நமது தேவனாகிய கர்த்தரே உண்மையான ஒரே கர்த்தர். நீங்கள் அவரிடம் அன்பாயிருக்க வேண்டும். அவரிடம் நீங்கள் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பாயிருக்க வேண்டும். இது முதல் கட்டளை. உங்களை நீங்கள் எந்தளவு நேசிக்கிறீர்களோ அந்தளவுக்கு அடுத்தவர்களையும் நேசிக்க வேண்டும் என்பது இரண்டாம் கட்டளை. இவற்றை விட மிக முக்கியமான வேறு கட்டளைகள் எதுவும் இல்லை
என்றார். அதற்கு அந்த மனிதன்,
போதகரே, இது ஒரு நல்ல பதில். நீங்கள் சரியான பதிலையே சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தர் ஒருவரே நம் தேவன். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. ஒருவன் தேவனை தன் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நேசிக்க வேண்டும். ஒருவன் தன்னை நேசிப்பது போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த கட்டளைகளே ஏனைய கட்டளைகளைக் காட்டிலும் முக்கியமானவை. இவை தகன பலிகள் போன்றவற்றை விட மிக முக்கியமானவை
என்றான். அந்த மனிதன் புத்திசாலித்தனமாக பதில் கூறுவதை இயேசு அறிந்து கொண்டார். எனவே அவனிடம்,
நீ தேவனின் ராஜ்யத்தை நெருங்கிவிட்டாய்
என்றார். அதற்கு பிறகு ஒருவருக்கும் இயேசுவிடம் எந்த கேள்வியும் கேட்கும் தைரியம் வரவில்லை. பின்னர் இயேசு தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார்.
கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர்கள் ஏன் சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியின் உதவியுடன் தானாக தாவீது கூறுகிறார், கர்த்தர் என் ஆண்டவரிடம் சொன்னார், நீங்கள் எனது வலது பக்கத்தில் உட்காருங்கள், நான் உங்களுடைய பகைவர்களை உங்கள் ஆளுகைக்கு உட்படுத்துவேன். தாவீது தானாக அவரை ஆண்டவர் என்று அழைக்கிறார். அப்படியிருக்க கிறிஸ்து எவ்வாறு தாவீதின் குமாரனாக இருக்க முடியும்
என்று இயேசு கேட்டார். ஏராளமான மக்கள் இயேசு சொல்வதை கேட்டு மனம் மகிழ்ந்தனர். தொடர்ந்து இயேசு உபதேசித்துக் கொண்டிருந்தார்.
வேதபாரகர்களிடம் கவனமாக இருங்கள். அவர்கள் மதிப்பை தரும் நீண்ட ஆடைகளை அணிந்து கொண்டு அங்குமிங்கும் அலைய விரும்புகிறார்கள். சந்தை பகுதிகளில் மக்களிடமிருந்து மரியாதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். ஜெப ஆலயங்களில் முக்கியமான இருக்கைகளை பெற விரும்புகின்றனர். விருந்துகளில் மிக முக்கியமான இடங்களில் இருக்க விரும்புகின்றனர். விதவைகளை இழிவாக நடத்தி அவர்களது வீடுகளை திருடுகிறார்கள். நீண்ட பிரார்த்தனை செய்து நல்லவர்கள் போல் தோற்றம் தருகிறார்கள். இவர்களை தேவன் மிகுதியாக தண்டிப்பார்
என்றார். மக்கள் தம் காணிக்கையை செலுத்துகிற ஆலய காணிக்கை பெட்டியின் அருகில் இயேசு உட்கார்ந்திருந்தார். மக்கள் அதில் காசுகள் போடுவதை கவனித்தார். நிறைய பணக்காரர்கள் ஏராளமாக பணத்தை போட்டார்கள். பிறகு ஓர் ஏழை விதவை வந்து இரண்டு சிறிய காசுகளை போட்டாள். இயேசு தனது சீஷர்களை அழைத்தார். அவர்களிடம்,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அந்த ஏழை விதவை இரண்டு சிறிய காசுகளைத்தான் போட்டாள். உண்மையில் அவள் செல்வந்தர் எவரையுமிட அதிகம் போட்டிருக்கிறாள். அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தேவை இல்லாததையே அவர்கள் கொடுத்தார்கள். இவளோ மிகவும் ஏழை. இவள் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்துவிட்டாள். அவள் கொடுத்தது அவளது வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றாகும்
என்றார். மார்க்கு 13. இயேசு ஆலயத்தை விட்டு புறப்படும்போது அவரது சீஷர்களில் ஒருவன்,
பாருங்கள் போதகரே, பெரிய பெரிய கற்களோடு இந்த ஆலயம் பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது
என்று சொன்னான். இயேசுவோ,
நீ இந்த பெரிய கட்டிடத்தை பார்க்கிறாய். இவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஒவ்வொரு கல்லும் தரையில் சிதறி போகும். ஒரு கல்லோடு இன்னொன்று சேராது போகும்
என்றார். பிறகு ஒளிவ மலையின் மேலே ஓரிடத்தில் உட்கார்ந்தார். அவரோடு பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகியோர் இருந்தனர். அனைவரும் ஆலயத்தை பார்த்தனர். சீஷர்கள் இயேசுவிடம்,
இவை எப்போது நடைபெறும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். இவை நிகழும் காலத்தை நாம் எந்த அடையாளங்களால் அறிந்து கொள்ள முடியும்
என்று கேட்டனர். இயேசு சீஷர்களிடம்,
எச்சரிக்கையாயிருங்கள். யாரும் உங்களை ஏமாற்றாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். பலர் வந்து என் பெயரை பயன்படுத்துவார்கள். அவர்கள் நானே அவர் என்பார்கள். அவர்கள் மக்களை ஏமாற்றுவார்கள். போரை பற்றியும் போர்களை பற்றிய செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பயப்படாதீர்கள். உலக முடிவு ஏற்படும் முன் இவை நிகழ வேண்டும். நாடுகள் ஒன்றோடு ஒன்று போரிட்டு கொள்ளும். ராஜ்யங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். மக்களுக்கு உண்ண உணவில்லை என்று சொல்லும் காலம் வரும். பல்வேறு இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். இவை ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் ஏற்படும் வேதனை போல உருவாகும். நீங்கள் கவனமாயிருங்கள். மக்கள் உங்களை கைது செய்து நியாயம் வழங்குவார்கள். தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை அடிப்பார்கள். நீங்கள் ஆளுநர்கள் முன்பும் மன்னர்களின் முன்பும் கட்டாயமாக நிறுத்தப்படுவீர்கள். என்னை பற்றி அவர்களிடம் நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவதால் இவை உங்களுக்கு ஏற்படும். இவை நடைபெறுவதற்கு முன்னால் நற்செய்தியானது எல்லா மக்களுக்கும் பரப்பப்படும். நீங்கள் சொல்லப்போவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் தேவன் பேச கொடுத்தவற்றை நீங்கள் பேசுங்கள். உண்மையில் அவற்றை நீங்கள் பேசுவதில்லை. உங்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் எதிராகி சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு எதிராகி அவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பிள்ளைகள் தம் பெற்றோருக்கு எதிராக சண்டையிட்டு அவர்களை கொலை செய்ய வழி தேடுவார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவதால் மக்கள் அனைவரும் உங்களை வெறுப்பார்கள். இறுதி வரை உறுதியாக யார் இருக்கிறார்களோ அவர்களே இரட்சிக்கப்படுவார்கள். பேரழிவிற்கு காரணமான மோசமான காரியத்தை நிற்கத்தகாத இடத்தில் நிற்க நீங்கள் காண்பீர்கள். அப்போது யூதேயாவில் உள்ள மக்கள் அதை விட்டு மலைகளுக்கு ஓடிப்போவார்கள். மக்கள் தம் நேரத்தை வீணாக்காமல் எதற்காகவும் நிற்காமல் ஓடிப்போக வேண்டும். எவனாவது வீட்டின் கூரை மேல் இருந்தால் அவன் பொருள்களை எடுக்க கீழே இறங்காமலும் வீட்டிற்குள் நுழையாமலும் இருப்பானாக. எவனாவது வயலில் இருந்தால் அவன் தன் மேல் சட்டையை எடுக்க திரும்பி போகாமல் இருப்பானாக. அந்த காலம் கருவுற்ற பெண்களுக்கும் கைக்குழந்தையுள்ள பெண்களுக்கும் மிக கொடுமையானதாக இருக்கும். மழைக்காலத்தில் இவை நிகழாதிருக்கும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன், அந்த நாட்களில் அதிக அளவு வேதனை இருக்கும். தொடக்க காலம் முதல் இன்று வரை இதுபோன்ற வேதனைகள் ஏற்பட்டிருக்காது. இதுபோன்ற கேடுகள் இனிமேல் நடக்காது. அக்கேடு காலம் குறுகியதாக இருக்கட்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். அக்கேடு காலம் குறுகியதாக இல்லாமல் இருந்தால் பின்னர் உலகில் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அவர் தேர்ந்தெடுத்த சிறப்புக்குரிய மக்களுக்கு உதவும் பொருட்டு தேவன் அக்கேடு காலத்தினை குறுகியதாக ஆக்குவார். அக்காலத்தில் சிலர் அதோ பாருங்கள் கிறிஸ்து, இதோ இவர்தான் கிறிஸ்து என்று கூறுவார்கள். அவர்களை நம்பாதீர்கள். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து அநேக அற்புதங்களையும் அரிய செயல்களையும் செய்வார்கள். அவர்கள் இவற்றை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடமே செய்வார்கள். அப்படி செய்து அவர்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். எனவே கவனமாயிருங்கள். இவை நடைபெறும் முன்னரே நான் உங்களை எச்சரிக்கை செய்துவிட்டேன். அந்நாட்களில் அத்துன்பங்கள் நடந்த பிறகு சூரியன் இருளாகும், சந்திரன் ஒளித்தராது, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானிலுள்ள அத்தனையும் மாறிப்போகும். பிறகு மேகங்களுக்கு மேல் மனிதகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வருவதை காண்பார்கள். பூமி முழுவதும் தேவ தூதர்களை மனிதகுமாரன் அனுப்பி வைப்பார். அத்தேவ தூதர்கள் உலகம் முழுவதிலும் உள்ள கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கூட்டுவார்கள். அத்திமரம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. அத்திமரக் கிளைகள் பசுமையாகவும் மென்மையாகவும் மாறி புதிய இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கும்போது கோடைக்காலம் நெருங்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுபோலத்தான் நான் சொன்னவை நிகழ்வதற்கான அறிகுறிகள் தோன்றும். அறிகுறிகள் தோன்றியதும் காலம் நெருங்கிவிட்டதை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். இப்பொழுது உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நான் சொன்னவையெல்லாம் நிகழும். இந்த முழு உலகமும் பூமியும் வானமும் அழிந்துவிடும். ஆனால் நான் சொன்ன வார்த்தைகள் மாத்திரம் அழியாது. எப்பொழுது எந்த நேரத்தில் அவை நடைபெறும் என்று எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. இதை பற்றி தேவகுமாரனுக்கும் பரலோகத்திலுள்ள தேவ தூதர்களுக்கும் கூட தெரியாது. பிதா மட்டுமே இதனை அறிவார். கவனமாயிருங்கள். எப்பொழுதும் தயாராக இருங்கள். அக்காலம் எப்போது வரும் என உங்களுக்கும் தெரியாது. இது பயணம் செய்பவன் தன் வீட்டை விட்டு போவதை போன்றது. அவன் தன் வேலைக்காரர்களிடம் வீட்டை ஒப்படைத்துவிட்டு போகிறான். அவன் ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் குறிப்பிட்ட ஒவ்வொரு வேலையை கொடுத்துவிட்டு போகிறான். ஒரு வேலைக்காரன் வாசலை காவல் காப்பான். எப்பொழுதும் வேலைக்காரர்கள் தயாராயிருக்க வேண்டும் என்று சொல்வான். அதைப்போலவே நானும் உங்களுக்கு கூறுகிறேன். எனவே நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வீட்டு சொந்தக்காரன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று எவருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் பிற்பகலில் வரலாம், அல்லது நடு இரவில் வரலாம், அல்லது அதிகாலையில் வரலாம், அல்லது சூரியன் உதயமாகும் போது வரலாம். வீட்டின் சொந்தக்காரன் எதிர்பாராமல் வருவான். நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருந்தால் உங்களை தூங்குகிறவர்களாக அவன் கண்டுபிடிக்க மாட்டான். நான் இதனை சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், தயாராக இருங்கள்
என்றார். மார்க்கு அதிகாரம் 14. புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை 2 நாள் கழித்து வந்தது. அப்பொழுது வேதபாரகரும் தலைமை ஆசாரியர்களும் இயேசுவை பிடித்து கொல்ல திட்டம் தீட்டினர். ஏதேனும் பொய்க்குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய முயன்றனர்.
பண்டிகையின் போது இயேசுவை கைது செய்ய முடியாது. மக்களுக்கு கோபத்தை உருவாக்கி கலகம் ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை
என்றனர். இயேசு பெத்தானியாவில் இருந்தார். அவர் தொழுநோயாளியான சீமோனின் வீட்டில் உணவு உண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு பெண் வந்தாள். அப்பெண்ணிடம் அதிக விலை மதிப்புள்ள நலதம் என்னும் நறுமணத் தைலமுள்ள வெள்ளைக்கல் ஜாடி இருந்தது. அவள் அந்த ஜாடியை திறந்து அந்நறுமணத் தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றினாள். சில சீஷர்கள் இதனை கவனித்தனர். இதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு தங்களுக்குள் குற்றம் சாட்டினர்.
நறுமணத் தைலத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? ஓராண்டு செலவுக்குரிய பணத்திற்கு சமமான மதிப்புள்ளதாயிற்றே இத்தைலம். அதனை விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு செலவு செய்யலாமே
என்று கூறிக்கொண்டனர். அப்பெண்ணையும் அவர்கள் பலமாக விமர்சித்தனர். இயேசுவோ,
அந்த பெண்ணை ஒன்றும் சொல்லாதீர்கள் ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் எனக்காக ஒரு நல்ல செயலை செய்தாள். ஏழை மக்கள் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார்கள். நீங்கள் விரும்பும்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க மாட்டேன். இந்த பெண்ணால் செய்ய முடிந்ததைத்தான் அவள் எனக்காக செய்திருக்கிறாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு உதவியாக என் உடலில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்படும். எல்லா இடங்களிலும் இந்த பெண் செய்ததும் சொல்லப்படும். அப்போது மக்கள் இவளை நினைவில் இருத்திக் கொள்வார்கள்
என்றார். 12 சீஷர்களில் ஒருவன் தலைமை ஆசாரியர்களிடம் பேசச் சென்றான். அந்த சீஷனின் பெயர் யூதாஸ் காரியோத். அவன் அவர்களிடம் இயேசுவை ஒப்படைக்க விரும்பினான். தலைமை ஆசாரியர்கள் இது குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அதற்குரிய பணத்தை அவனுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆகையால் அவன் தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அன்று புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பஸ்கா பண்டிகையின் முதல் நாள். அன்றுதான் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்தனர்.
நாங்கள் உமக்காக பஸ்கா விருந்து உண்ண எங்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள்
என்று கேட்டனர். இயேசு நகரத்துக்குள் 2 சீஷர்களை அனுப்பினார்.
நகரத்திற்குள் போங்கள். தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வரும் ஒருவனை காண்பீர்கள். அவன் உங்களிடம் வருவான். அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அவன் ஒரு வீட்டுக்கு செல்வான். அந்த வீட்டு எஜமானை பாருங்கள். ஆண்டவரும் அவரது சீஷர்களும் பஸ்கா விருந்துண்ணும் அறை எது என்று கேளுங்கள். அவன் மாடியில் உள்ள ஒரு பெரிய அறையை காட்டுவான். அந்த அறை உங்களுக்கு தயாராக இருக்கும். அங்கு விருந்து தயாராக்குங்கள்
என்றார். ஆகையால் சீஷர்கள் அவ்விடத்தை விட்டு நகரத்துக்குச் சென்றனர். இயேசு சொன்னபடி எல்லா காரியங்களும் நிறைவேறின. எனவே சீஷர்கள் பஸ்கா விருந்தை தயாரித்தனர். மாலையில் அந்த வீட்டுக்கு 12 சீஷர்களோடு இயேசு சென்றார். அவர்கள் உணவு உண்ணும்போது இயேசு,
நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், இப்பொழுது என்னோடு உணவு உண்டு கொண்டிருக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்
என்றார். இதை கேட்டதும் சீஷர்கள் பெரிதும் வருத்தப்பட்டனர். ஒவ்வொருவரும் அவரிடம்,
உறுதியாக அது நான் இல்லை
என்று கூறினர். இயேசுவோ,
எனக்கு எதிரியாகிறவன் உங்கள் 12 பேர்களில் ஒருவன்தான். அவன் என்னோடு தான் இப்போது தனது அப்பத்தை இப்பாத்திரத்தில் நனைத்து கொண்டிருக்கிறான். மனிதகுமாரன் இறந்து போவார். வேத வாக்கியங்களில் எழுதியபடி எல்லாம் நடக்கும். எனினும் எந்த மனிதனால் மனிதகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுவாரோ அந்த மனிதனுக்கு கேடு வரும். அவன் பிறக்காமல் இருந்தால் அது அவனுக்கு நன்மையாக இருந்திருக்கும்
என்றார். அவர்கள் உணவு உண்ணும்போது இயேசு அப்பத்தை எடுத்தார். தேவனுக்கு நன்றி சொல்லி அவற்றை பங்கிட்டார். அவற்றை தம் சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்,
இதனை புசியுங்கள், இது எனது சரீரம்
என்றார். பிறகு அவர் ஒரு கோப்பை திராட்சிரசத்தை எடுத்தார். தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் அதனை குடித்தனர். பிறகு இயேசு,
இதுதான் எனது இரத்தம், தேவனிடமிருந்து மக்களுக்கு இது ஒரு புதிய உடன்படிக்கையை உருவாக்குகிறது. இந்த இரத்தம் பலருக்காக சிந்தப்படுகிறது. உங்களுக்கு நான் உண்மையை கூறுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் புதிய திராட்சை ரசத்தை குடிக்கும் நாள் வரை இனி இங்கு மறுபடியும் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன்
என்றார். அவர்கள் பாடலை பாடினர். பிறகு அவர்கள் ஒளியமலைக்குச் சென்றனர். பின்னர் இயேசு தன் சீஷர்களிடம்,
நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்துவிடுவீர்கள் என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மேய்ப்பனை கொல்லுவேன், ஆடுகள் சிதறி ஓடும். ஆனால் நான் இருந்த பிறகு மரணத்திலிருந்து எழுவேன். பிறகு நான் கலிலேயாவுக்கு போவேன். நீங்கள் போவதற்கு முன் நான் அங்கிருப்பேன்
என்றார். பேதுரு,
மற்ற சீஷர்கள் வேண்டுமானால் தங்கள் விசுவாசத்தை இழந்து போகலாம், ஆனால் நான் எப்பொழுதும் விசுவாசம் இழக்க மாட்டேன்
என்றான். இயேசுவோ,
நான் உண்மையை கூறுகிறேன், இன்று இரவே என்னை பற்றி தெரியாது என்று கூறுவாய். அதுவும் சேவல் இரண்டு முறை கூவுவதற்கு முன் மூன்று முறை நீ என்னை மறுதலிப்பாய்
என்றார். ஆனால் பேதுருவோ,
உங்களை தெரியாது என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன், நான் என் உயிரை கூட உம்மோடு விடுவேன்
என்றான். உறுதியாக எல்லாரும் அவ்வாறே சொன்னார்கள். இயேசுவும் அவரது சீஷர்களும் கெத்செமனே என்று அழைக்கப்படும் இடத்திற்கு சென்றனர். இயேசு,
நான் பிரார்த்தனை செய்யும்போது எல்லாரும் இங்கே இருங்கள்
என்றார். இயேசு தன்னோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை அழைத்துச் சென்றார். அவர் மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டார்.
என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் இதயம் துயரத்தால் உடைந்து போயிருக்கிறது, இங்கேயே காத்திருங்கள், விழித்திருங்கள்
என்றார். இயேசு அவர்களிடமிருந்து விலகி சிறிது தூரம் சென்றார். அவர் அங்கு தரையில் விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் நீங்கட்டும் என பிரார்த்தனை செய்தார்.
பிதாவே, உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், துயரத்தின் பாத்திரத்தில் நான் அறந்தாதபடி செய்யுங்கள், ஆனாலும் நான் விரும்புகிறபடி இல்லாமல் உங்கள் விருப்பம் போல் எல்லாம் நடக்கட்டும்
என்றார். பிறகு இயேசு சீஷர்களிடம் வந்து அவர்கள் தூங்குவதைக் கண்டார். அவர் பேதுருவிடம்,
சீமோனே, ஏன் தூங்குகிறாய்? எனக்காக ஒரு மணி நேரம் உன்னால் விழித்திருக்க முடியாதா? நீ சோதனைக்கு இடம் தராதபடி விழித்திருந்து பிரார்த்தனை செய். உனது ஆத்துமா நல்லவற்றையே செய்ய விரும்புகிறது, ஆனால் உனது சரீரம் பலவீனமாக உள்ளது
என்றார். மீண்டும் இயேசு தனியே சென்று அதே வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்தார். பிறகு சீஷர்களிடம் திரும்பி வந்தார். மீண்டும் அவர்கள் தூங்குவதை பார்த்தார். அவர்களது கண்கள் மிகவும் சோர்ந்திருந்தன. இயேசுவிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். மூன்றாவது முறையாக இயேசு தனி பிரார்த்தனை செய்த பின் சீஷர்களிடம் திரும்பி வந்தார். அவர்களிடம்,
நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருக்கிறீர்கள், இது போதும், மனிதகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்படைக்கப்படும் காலம் வந்துவிட்டது, எழும்புங்கள், நாம் போக வேண்டும், இதோ அவர்களிடம் என்னை காட்டிக் கொடுக்கிற மனிதன் வந்துவிட்டான்
என்றார். இயேசு இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே யூதாஸ் அங்கே வந்தான். அவன் பன்னிரண்டு சீஷர்களில் ஒருவன். அவனோடு பலர் வந்தனர். அவர்கள் தலைமை ஆசாரியர்களாலும் வேத பாரகராலும் மூத்த யூத தலைவர்களாலும் அனுப்பப்பட்டிருந்தனர். அவர்களிடம் வாள்களும் தடிகளும் இருந்தன. யூதாஸ் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து வைத்திருந்தான். அதன்படி,
நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு, அவரை கைது செய்து பத்திரமாக கொண்டு செல்லுங்கள்
என்று சொல்லியிருந்தான். அவன் இயேசுவிடம் வந்து அவரை முத்தமிட்டு,
போதகரே
என்றான். உடனே அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டு கைது செய்தனர். இயேசுவின் அருகில் நின்ற ஒரு சீஷன் தன் வாளை உருவி இயேசுவை பிடித்தவனின் காதினை அறுத்தான். காது அறுபட்டவன் தலைமை ஆசாரியனின் வேலைக்காரன். இயேசுவோ,
ஒரு குற்றவாளியை பிடிக்க வருவது போல நீங்கள் வாளோடும் தடிகளோடும் வந்துள்ளீர்கள். நான் எப்போதும் உங்கள் மத்தியில் ஆலயத்தில்தானே உபதேசம் செய்து கொண்டிருந்தேன், அங்கே நீங்கள் என்னை கைது செய்யவில்லையே, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடி நடைபெற்றது
என்றார். அவரது சீஷர்கள் அவரை விட்டு விலகி ஓடிச் சென்றார்கள். ஓர் வாலிபன் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். அவன் ஒரு மேலாடை மட்டும் அணிந்திருந்தான்.
அவர்கள் அவனையும் பிடித்து இழுத்தார்கள். ஆனால் அவனோ மேலாடையை போட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடினான். இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனின் வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அனைத்து தலைமை ஆசாரியர்களும் முதிய யூத தலைவர்களும் வேதபாரகர்களும் கூடினர். பேதுருவும் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான். ஆனால் இயேசுவை நெருங்கவில்லை. தலைமை ஆசாரியனின் அரண்மனைக்குள் நுழைந்தான். அப்போது சில காவலர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருந்தனர். பேதுருவும் நெருப்பருகில் சென்றான். தலைமை ஆசாரியரும் மற்றவர்களும் இயேசுவை கொல்ல குற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். யூத ஆலோசனை சங்கத்தினரால் இயேசுவை கொல்வதற்குரிய எவ்வித குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பலர் வந்து அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவை ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகவில்லை. பின்பு சில மக்கள் எழுந்து அவர் மேல் தவறாக குற்றம் சாட்டினர்.
நான் இந்த ஆலயத்தை இடித்து போடுவேன். இது மனிதர்களால் கட்டப்பட்டது. நான் வேறு ஆலயத்தை 3 நாட்களுக்குள் கட்டுவேன். அது மனிதர்களால் கட்டப்படாதது என்று இவன் கூற நாங்கள் கேட்டோம்
என்றார்கள். ஆனால் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிற்று. தலைமை ஆசாரியன் அவர்களுக்கு முன் எழுந்து நின்றான். அவன் இயேசுவிடம்,
இந்த மக்கள் உமக்கு எதிராக கூறுகின்றனர். இவற்றுக்கு உம் பதில் என்ன? இவர்கள் சொல்வது உண்மையா
என்று கேட்டான். ஆனால் இயேசு எதுவும் கூறவில்லை. தலைமை ஆசாரியன் இயேசுவிடம்,
நீர் கிறிஸ்துவா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனின் குமாரனா
என்று இன்னொரு கேள்வியை கேட்டான். இயேசுவோ,
ஆம், நான் தேவகுமாரன்தான். எதிர்காலத்தில் மனிதகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பக்கத்தில் இருப்பதை காண்பீர்கள். பரலோக ராஜ்யத்தில் மேகங்களின் நடுவே மனிதகுமாரன் வருவதை பார்ப்பீர்கள்
என்றார். இதை கேட்டதும் தலைமை ஆசாரியனுக்கு கோபம் வந்தது. அவன் தனது ஆடைகளை கிழித்து கொண்டு,
நமக்கு மேலும் சாட்சிகள் தேவையில்லை. தேவனுக்கு எதிராக இவன் சொல்வதை நீங்கள் கேட்டீர்கள். என்ன நினைக்கிறீர்கள்
என்று கேட்டான். அனைத்து மக்களும் இயேசுவை குற்றவாளி என்றனர். அவரை கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி என்றனர். சிலர் இயேசுவின் மீது காரி துப்பினார்கள். அவரது கண்களை மூடினர். அவரை குட்டினர்.
நீ தீர்க்கதரிசி என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டு
என்று சொன்னார்கள். பிறகு காவற்காரர்கள் இயேசுவை வெளியே கொண்டு போய் அடித்தனர். அப்போது பேதுரு வீட்டின் முற்றத்தில் இருந்தான். அம்மாளிகையில் உள்ள வேலைக்கார பெண் பேதுருவிடம் வந்தாள். பேதுரு நெருப்பு காய்ந்து கொண்டிருந்தான். அவள் பேதுருவை மிகவும் நெருக்கத்தில் பார்த்தாள்.
நாசரே தூரானாகிய இயேசுவோடு நீயும் இருந்தாய் அல்லவா
என்று கேட்டாள் அவள். ஆனால் பேதுருவோ,
நான் இயேசுவோடு இருந்ததே இல்லை
என்று மறுத்தான். மேலும்,
நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்றே எனக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை
என்று கூறினான். பிறகு பேதுரு விலகி வெளியே வாசல் மண்டபத்துக்குச் சென்றான். மீண்டும் அந்த வேலைக்கார பெண் பேதுருவை கவனித்தாள். அங்கு நின்று கொண்டிருந்தவர்களிடம் அவள்,
இயேசுவின் சீஷர்களுள் இவனும் ஒருவன்
என்றாள். பேதுரு மீண்டும் அவள் சொல்வது உண்மையில்லை என்று கூறினான். கொஞ்ச நேரம் சென்றதும் பேதுரு அருகில் சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் பேதுருவிடம்,
இயேசுவின் சீஷர்களுள் நீயும் ஒருவன், நீயும் கூட கலிலேயாவிலிருந்து வருகிறவன்
என்றனர். பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி,
நான் தேவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நீங்கள் பேசுகிற அந்த மனிதனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது
என்றான். பேதுரு இவ்வாறு சொன்னதும் சேவலானது 2ம் முறையாக கூவியது. இயேசு சொல்லியிருந்ததை பேதுரு நினைத்து பார்த்தான்.
இன்று இரவு சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்னால் நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய்
என்று சொல்லியிருந்தார். இதனால் துயருற்று பேதுரு கதறி அழுதான். மார்க்கு அதிகாரம் 15. அதிகாலையில் தலைமை ஆசாரியர்கள், யூத தலைவர்கள், வேதபாரகர்கள் அனைவரும் கூடி இயேசுவை என்ன செய்வது என்று கலந்து ஆலோசித்தனர். அவரை கட்டி ஆளுநர் பிலாத்துவிடம் அழைத்துச் சென்றனர். அவர்கள் இயேசுவை பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர்.
நீ யூதர்களின் மன்னனா
என்று பிலாத்து கேட்டான். அதற்கு இயேசு,
ஆமாம், நீ சொல்வது சரிதான்
என்றார். தலைமை ஆசாரியர் இயேசுவின் மீது பல குற்றங்களை சுமத்தினர். பிலாத்து இயேசுவிடம்,
இம்மக்கள் உனக்கு எதிராக குற்றங்களை சுமத்துவதை நீ அறிவாய், எனினும் நீ ஏன் எந்த பதிலும் சொல்லவில்லை
என்று மீண்டும் கேட்டான். ஆனால் இயேசு இதுவரை எந்த பதிலையும் கூறவில்லை. இதை பற்றி பிலாத்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகையின் போது சிறையில் இருந்து ஒருவனை ஆளுநர் விடுதலை செய்யும் அதிகாரம் பெற்றிருந்தார். மக்கள் விரும்புகின்றவனையே அவர் விடுதலை செய்ய முடியும். அப்போது பரபாஸ் என்ற மனிதன் சிறையில் கலகக்காரர்களோடு ஒரு கலவரத்தில் கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். வழக்கத்தின்படி ஒருவனை விடுதலை செய்யும்படி மக்கள் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டனர். மக்களிடம் பிலாத்து,
யூதர்களின் மன்னனை விடுதலை செய்ய விரும்புகிறீர்களா
என்று கேட்டான். பொறாமை காரணமாகத்தான் தலைமை ஆசாரியர்கள் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் என்பதை பிலாத்து அறிந்திருந்தான். தலைமை ஆசாரியர்கள் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டாம் என்றும் பரப்பாசை விடுதலை செய்ய வேண்டுமென்றும் கேட்க மக்களை தூண்டிவிட்டனர்.
அப்படியானால் யூதர்களின் மன்னனாகிய இந்த மனிதனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்
என்று பிலாத்து மக்களிடம் கேட்டான்.
அவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்
என்று அவர்கள் மீண்டும் சத்தமிட்டனர்.
ஏன், இவன் என்ன பாவம் செய்தான்
என்று பிலாத்து கேட்டான். ஆனால் மக்கள் மேலும் மேலும் சப்தமிட்டனர்.
அவனை சிலுவையில் கொள்ளுங்கள்
என்றனர். மக்களை பிரியப்படுத்த பிலாத்து விரும்பினான். எனவே பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவை சவுக்கால் அடிக்கும்படி வீரர்களிடம் சொன்னான். பின்னர் அவரை சிலுவையில் அறையும்படி வீரர்களிடம் ஒப்படைத்தான். பிலாத்துவின் வீரர்கள் ஆளுநரின் அரண்மனையாகிய மாளிகைக்கு இயேசுவை கொண்டு வந்தார்கள். அவர்கள் மற்ற வீரர்களையும் தம்முடன் அழைத்தனர். அவர்கள் ஒரு சிவப்பு அங்கியை அவர் மேல் அணிவித்தார்கள். அவருக்கு முள்ளால் கிரீடம் செய்து சூட்டினர். பின்னர் அவர்கள்,
யூதர்களின் மன்னன்
என்று வாழ்த்தி கேலி செய்தார்கள். கோலால் அவர் தலையில் பலமுறை அடித்தார்கள். அவர் மீது துப்பினார்கள். முழங்காலிட்டு அவரை வணங்குவதைப் போல நடித்து கிண்டல் செய்தார்கள். எல்லாம் முடிந்த பிறகு சிவப்பு மேலங்கியை கலற்றிவிட்டு அவரது சொந்த ஆடையை அணிவித்தனர். அவரை சிலுவையில் அறைவதற்காக அரண்மனையை விட்டு வெளியே அழைத்து வந்தனர். சிரேனே என்ற ஊரிலிருந்து ஒரு மனிதன் நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் சீமோன். இவன் அலெக்சாண்டர் மற்றும் ரூபஸ் ஆகியோரின் தந்தை. அவன் வயலில் இருந்து நகரத்திற்குள் வந்தான். வீரர்கள் அவனை பிடித்து இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். கொல்கோதா என்ற இடத்துக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே இயேசுவுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்க வீரர்கள் முயன்றனர். அந்த ரசத்தில் வெள்ளை போலம் என்னும் போதைப் பொருள் கலக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு அதை குடிக்க மறுத்துவிட்டார். வீரர்கள் இயேசுவை சிலுவை மேல் ஆணியால் அடித்தனர். இயேசுவின் ஆடையை அவர்கள் பங்கு போட்டு கொண்டார்கள்.
எந்த ஆடையை யார் எடுத்துக்கொள்வது என்பது பற்றி அவர்கள் தங்களுக்குள் சீட்டு போட்டு கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் போது காலை 9 மணி. அவர் அடைந்த தண்டனையின் காரணத்தை காட்ட யூதருடைய மன்னன் என எழுதி சிலுவையின் மேலே தொங்கவிட்டனர். அவர்கள் இயேசுவின் இருபுறத்திலும் 2 கல்லர்களை சிலுவையில் அறைந்தனர். அவ்வழியாய் போகும் மக்கள் இயேசுவை அவமரியாதை செய்து பேசினார்கள். அவர்கள் தங்கள் தலையை உலுக்கி,
ஆலயத்தை இடித்து போட்டுவிட்டு 3 நாட்களுக்குள் கட்டிவிடுவேன் என்றாயே, ஆகவே நீயே உன்னை காப்பாற்றிக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா
என்றனர். வேதபாரகர்களும் தலைமை ஆசாரியர்களும் அங்கே அவர்களோடு இருந்தனர். அவர்களும் இயேசுவை மற்ற மக்கள் செய்த விதத்திலேயே கேலி செய்தனர்.
இவன் மற்றவர்களை காப்பாற்றினான், ஆனால் தன்னைத்தான் காப்பாற்ற முடியவில்லை. இவன் உண்மையிலேயே கிறிஸ்து என்றால், யூதர்களின் மன்னன் என்றால், சிலுவையிலிருந்து இறங்கி வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளலாமே. நாங்கள் அதை பார்த்தால் இவனை நம்புவோமே
என்றனர். இயேசுவின் இருபுறமும் அறையப்பட்ட கல்லர்களும் இயேசுவை பற்றி அவதூறாக பேசினர். மதிய வேளையில் நாடு முழுவதும் இருண்டது. இந்த இருட்டு 3 மணி வரை இருந்தது. 3 மணிக்கு இயேசு மிக உரத்த குரலில்,
லாமா சபக்தானி
என்று கதறினார். இதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பொருள். அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் இதனை கேட்டனர். அவர்கள்,
கவனியுங்கள், அவன் எலியாவை கூப்பிடுகிறான்
என்றனர். ஒரு மனிதன் ஓடிப்போய் கடற்காலானை கொண்டு வந்தான். அவன் அதனை காடியில் தோய்த்து கோழியின் நுனியில் கட்டினான். பிறகு அதனை இயேசு சுவைக்குமாறு வாயருகில் காட்டினான். அவன்,
காத்திருந்து பார்ப்போம், எலியா வருவானா, இவனை சிலுவையில் இருந்து இறக்கி காப்பாற்றுவானா
என்று கேலியாய் சொன்னான். இயேசு உரத்த குரலில் கதறி உயிர் விட்டார். இயேசு இறந்ததும் ஆலயத்தின் திரைச்சீலை 2 கிழிந்தது. அக்கிழிசல் மேற்புறம் தொடங்கி கீழே வரை வந்தது. இயேசு இறக்கும்போது அங்கே நின்று கொண்டிருந்த இராணுவ அதிகாரி,
இவர் தேவனுடைய குமாரன்தான்
என்றார். சில பெண்கள் சிலுவைக்கு சற்று தள்ளி நின்று இதனை கவனித்துக் கொண்டு நின்றனர். அவர்கள் மகதலேனா மரியாள், சலோமி, யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாரான மரியாள் ஆகியோராவர். இயேசுவுடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த ஏனைய பல பெண்களும் அவர்களோடு இருந்தார்கள். இந்த நாள் ஆயத்த நாள் என்று அழைக்கப்பட்டது. அன்று இருட்டத் தொடங்கியதும் மரியாதைக்குரிய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவனும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்துவிடம் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஏற்கனவே இயேசு இறந்து போனதை கேள்விப்பட்டு பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இயேசுவை காவல் செய்த இராணுவ அதிகாரியை அழைத்தான். இயேசு அதற்குள்ளே இறந்தது நிச்சயமா என்று அவனிடம் விசாரித்தான். அந்த அதிகாரி இயேசு இறந்து போனதை ஒப்புக்கொண்டான். எனவே இயேசுவின் சரீரத்தை எடுத்துச் செல்ல யோசேப்புக்கு பிலாத்து அனுமதி அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணியை வாங்கி வந்தான். சிலுவையில் இருந்து இயேசுவின் சரீரத்தை இறக்கி அதனை துணியால் சுற்றினான். பிறகு அச்சரீரத்தை கொண்டு போய் பாறையில் வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். கல்லறை வாசலை ஒரு பாறாங்கல்லால் மூடிவிட்டான். இயேசு வைக்கப்பட்ட கல்லறையை மகதலேனா மரியாலும் யோசேயின் தாயான மரியாலும் பார்த்து கொண்டிருந்தனர். மார்க்கு அதிகாரம் 16. ஓய்வு நாள் முடிந்த பிறகு மகதலேனா மரியால், சலோமி, யாக்கோபின் தாயான மரியால் ஆகியோர் சில வாசனைப் பொருட்களை வாங்கினர். அவற்றை இயேசுவின் சரீரத்தின் மீது பூச விரும்பினர். வாரத்தின் முதல் நாளில் அப்பெண்கள் கல்லறைக்குச் சென்றனர். சூரியன் தோன்றிய காலை நேரம் அது. அப்பெண்கள் ஒருவருக்கொருவர்,
கல்லறையை மூடுவதற்கு பெரிய கல்லை வைத்திருக்கிறார்களே, நமக்காக அக்கல்லை யார் அகற்றுவார்
என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் கல்லறையின் அருகில் வந்தபோது வாசலில் வைத்திருந்த கல் விளக்கப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய கல். அப்பெண்கள் கல்லறைக்குள் நுழைந்தனர். அங்கே வெள்ளை ஆடை அணிந்த ஒருவனை பார்த்தனர். அவன் கல்லறையின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தான். அப்பெண்கள் அஞ்சினர். ஆனால் அந்த மனிதன்,
அஞ்ச வேண்டாம், நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அவர் இங்கில்லை. அதுதான் அவரை கடத்திய இடம். இப்போது சென்று அவரது சீஷர்களிடம் கூறுங்கள், பேதுருவிடம் கட்டாயம் கூறுங்கள், இயேசு கலீலியாவுக்கு போய்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்னால் அவர் அங்கிருப்பார். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் அவரை பார்ப்பீர்கள்
என்றான். அப்பெண்கள் மிகவும் பயந்து குழப்பமடைந்தனர். அவர்கள் கல்லறையை விட்டு ஓடிப்போனார்கள். அவர்கள் அச்சத்தால் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. இயேசு மரணத்திலிருந்து வாரத்தின் முதல் நாளே உயிர்த்தெழுந்து விட்டார். முதன்முதலாக இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஒருமுறை 7 பேய்களை மரியாளை விட்டு இயேசு விரட்டினார். இயேசுவை பார்த்தபின் மரியாள் சீஷர்களிடம் போய் சொன்னால் அச்சீஷர்கள் வெகு துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தனர். ஆனால் மரியாளோ,
இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்த்தேன்
என்றாள். அவர்களோ அவள் சொன்னதை நம்பவில்லை. பின்னர் இயேசு சீஷர்களில் 2 பேர் நகரத்திற்கு நடந்து போய்க் கொண்டிருக்கும்போது காட்சி தந்தார். இயேசு இறப்பதற்கு முன்னர் இருந்த விதமாக அவர் பார்ப்பதற்கு இல்லை. அந்த இருவரும் போய் ஏனைய சீஷர்களிடம் கூறினர். எனினும் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. பின்னர் இயேசு 11 சீஷர்களுக்கும் அவர்கள் உணவு உண்ணும் தருணத்தில் காட்சியளித்தார். உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவநம்பிக்கையை குறித்தும் இதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்களிடம்,
உலகின் எல்லா பாகங்களுக்கும் செல்லுங்கள், எல்லாரிடமும் நற்செய்தியை கூறுங்கள். எவனொருவன் இதனை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் இரட்சிக்கப்படுவான். எவனொருவன் விசுவாசிக்கவில்லையோ அவன் கண்டிக்கப்படுவான். விசுவாசிப்பவர்கள் பல அரிய செயல்களை செய்ய முடியும். அவர்கள் என் பெயரால் பிசாசுகளை விரட்டுவர். அவர்கள் இதுவரை இல்லாத மொழிகளை பேசுவர். அவர்கள் எவ்வித துன்பமும் இல்லாமல் பாம்புகளை பிடிப்பர். சாவுக்குரிய நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் தொட்டால் நோயாளிகள் குணம் பெறுவர்
என்று தம்மை பின்பற்றினோருக்கு கூறினார். சீஷர்களிடம் இவற்றை சொன்ன பிறகு இயேசு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அங்கு அவர் தேவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்தார். அவரது சீஷர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை சொன்னார்கள். தேவன் அவர்களுக்கு உதவினார். அவர்கள் சொல்வது உண்மையென தேவன் நிரூபித்தார். சீஷர்களுக்கு அற்புதங்கள் செய்ய அதிகாரம் கொடுத்து இதை தேவன் நிரூபித்தார்.